ீபத்தியாதிபுராணவந்திரபிரமணம் வந்தே ரம்யஜாமாதரமணி ரம்யஜாமாதிரயோகீந்திரபாதரே காமயம் சதாத்மசத்தாதி ராமானுஜமுனிம் பஜே லட்சுமீநாதசமாரம்பாம் நாத்யாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோரித்யமச்சுதபதாம் புஜைவரத்மத்யாமோபதர்த்தைத்ராஜநாயமேனே மத்குரோர்பகவதோர்ச்சிதைதசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுபதயஸ்தனயாய் பூதிஹி சர்வம் யதேவர்யமேன மதன்வயானாம் அத்யசனகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததன்வே விடம் பிரணமாமி மூர்த்னா பூதந்தரஸ்யமபதாப்பயபட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிபாவான் பக்தாங்கரேண பரகாரைகீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராந்தசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் வந்தே வேதாந்த கற்பூரசாமீகர கரண்டகம் ராமானுஜாய மரிஜாணாம் சூடாமணி மகந்தம் ஹே ராமானுஜாய அற்புதமான கரியன் ஒன்று அமைந்திருக்கிறது. அதை அனுசந்தானம் பண்ணியோம். வந்தே வணங்குகிறேன் வேதாந்த கற்பூர சாமி கர கரண்டகம். வேதாந்தம் வேதாந்தமாகிற கற்பூரம், இந்த கற்பூரம் வாசனையோட கூடினது. அப்படிப்பட்ட கற்பூரத்திற்கு அழகான தங்கத்தாரையான ஒரு பாத்திரம், ஒரு செப்பு பாத்திரம் போல எழுந்தோடி இருப்பவர் சுவாமி. சுவாமி கர கரண்டகம், கரண்டகம் என்றால் சிறிய பெட்டி அல்லது பாத்திரம். சாமீகரம் என்றால் தங்கம், தங்கத்தாலே ஆன அழகிய ஒரு செப்பு. அது வேதாந்தத்தை, வேதாந்தமாகிற கற்பூரத்தை தனக்குள்ளே அடக்கி இருக்கிறது. அப்படிப்பட்டவர் சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமர்களை வணங்குகிறேன். ராமானுஜம் ஆரியானாம், ராமானுஜாரியம் ஆரியானாம், ராமானுஜாரியரை வணங்குகிறேன். ஆரியானாம் சூடாமணி மகர்நிஷம், ஆரியர்கள் மிகச்சிறந்தவர்கள், பண்டிதோத்தமர்கள், ஞானானுஷ்டான சம்பன்னர்கள் ஆரியர்கள். ஆரியர்களுடைய சிரோபூஷணமாக இருக்கக்கூடியவர் ராமானுஜாரியம் ஆரியானாம் சூடாமணி. சூடாமணி சூடா என்றால் தலை, தலைக்கு அழகிய ரத்னம் போலே விளங்குபவர் சுவாமி எம்பெருமானார். யாருக்கு? ஆரியானாம் மிகச்சிறந்த ஞானானுஷ்டான சம்பன்னரான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அழகிய சூடாமணியைப் போலே தலையிலே அணிந்து கொள்ளத்தக்க அற்புதமான ரத்னம் போலே விளங்கக்கூடியவர் சுவாமி. இந்த சுவாமியை சேவிக்கிறேன். வேதாந்த கற்பூரத்தினுடைய வாசனையை உலகத்திலே பரப்பி வருவர் சுவாமி. ஆகையினாலே அப்படிப்பட்டவருக்கு வேதாந்த கற்பூர ஜாமீகர கரண்டகம் என்று இவ்விடத்திலே வர்ணிக்கப்படுகிறது. இது தனியனுடைய அர்த்தம். இதற்கு மேலே முதல் சூர்ணை பிராட்டியை ஒரு புருஷகார பிரபத்தி பண்ணுகிறார். தான் பண்ணக்கூடிய உபேயம், உபேயத்தை பிரார்த்திக்கப் போகிறார். அதிலே பிராப்பிய ருச்சி இருக்க வேண்டும், அதிலே விசேஷமான ஈடுபாடு இருக்க வேண்டும், எம்பெருமான் அனுகிரகத்தை பொழிய வேண்டும் என்பதற்காக இராட்டியை புருஷகாரமாக பற்றுகிறார். அது முதல் சூர்ணை. பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூபரூப குணவிபவைஸ்வரிய சீலா ஜனபதிகா விஷய அசங்கேய கல்யாண குழகனாம் பத்மநாரயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷி அகர ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்பது முதல் சூர்ணை. இந்த சூர்ணைக்கு பெரிய வாச்சியானுடைய அற்புதமான வியாக்கியானம், அதை அனுபவிக்க தொடங்குகிறோம் இப்பொழுது. இதனிடையே அவர் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான அர்த்தங்களை இனி நாம் அனுபவிக்கலாம்.
பகவன் நாராயணா,
பகவன் நாராயணா, பகவானான் நாராயணனுக்கு அபிமதையாகவும் அனுரூபையாகவும் இருக்கிறாள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி என்று வர்ணிக்கிறார் இவ்விடத்தில். இந்த பகவன் நாராயணா என்கிற சப்தத்தை பற்றி விசாரம் பண்ண தொடங்குகிறார். இப்பொழுது
பகவத் சப்தத்தாலே வினாவேக குணாதிபிகி என்கிறபடியே
பகவத் சப்தம் என்ன அர்த்தத்தை தெரிவிக்கிறது, பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, அதை முதலிலே தெரிவிக்கிறார். வினாஹேயே குணாதிபிகி, ஹேய குணங்கள் இல்லாமல் மற்ற நல்ல குணங்களை தெரிவிக்கக்கூடியது பகவத் சப்தம். அது என்ன குணங்கள், நல்ல குணங்கள் என்ன மேலே தெரிவிக்கிறார்
என்கிறபடியே ஹேய சம்பந்த ரகித,
ஹேய சம்பந்தம் இல்லாமல் கெட்ட குணங்கள் கிடையாது, தோஷம் ஒரு தோஷம் கிடையாது இந்த பகவானிடத்திலே. அதை முதலிலே தெரிவிக்கக்கூடிய சப்தம்தான் பகவான் என்கிற சப்தம். ஹேய குணங்கள் இல்லாமல் நல்ல குணங்களுக்கே ஓர் இருப்பிடமாக இருக்கும் அவன். ரெண்டும் கலந்திருந்தால் பிரயோஜனம் இல்லை. ரெண்டும் கலந்திருப்பது சம்சாரியிடத்திலே பார்க்கிறோம். சில நற்குணங்களும் பல தீய குணங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பகவானிடத்தில் என்ன இருக்கு, நற்குணங்களை தவிர கெட்ட குணங்கள் கிடையவே கிடையாது. அதை முதலிலே தெரிவிக்கிறார் இடத்திலே பகவத் சப்தத்தாலே.
பூர்ண சாட்புண்ணியத்தை சொல்லுகிறது.
பூர்ண சாட்புண்ணியம் ஆறு குணங்கள், சாட்புண்ணியம்னு ஆறு குணங்களை சொல்லுகிறது. பூர்ண சாட்புண்ணியம் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஆறு குணங்கள், அதைத்தான் பகவத் சப்தம் தெரிவிக்கிறது. ஹேய குணம் இல்லாமல் பூர்ண சட்குணங்களோட கூடினவன் எம்பெருமான் என்பதை தெரிவிக்கிறது என்கிறார் இவ்விடத்தில்.
ஞான சக்தி பல ஐஸ்வர்ய
தீரியதேஜம் சசேஷுதா பகவத் சப்த வாச்சியாதி வினாஹேயே குணாதிபி. இது ஸ்ரீ விஷ்ணு புராணஸ்வர் பராசர மகர்ஷி இந்த பகவத் சப்தத்துக்கு நிறுத்தி சொல்கிறார், அர்த்தம் சொல்கிறார். பகவத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஆறு குணங்கள். ஆறு குணங்கள் என்ன, ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்விகள் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள். அதைத்தான் ஷாட்புண்ய பரிபூர்ணன் பெருமான் ஆறு குணங்களோடு நிரம்பினவனாக காணப்படுகிறான். ஆறு குணங்கள் ஞானம் சக்தி பா என்கிற எழுத்தாலே இரண்டு சொல்லக்கூடிய ஞான சக்திகள் பா பகவான் என்பதிலே பா என்கிற முதல் எழுத்தாலே ஞான சக்தி குறிக்கப்படுகிறது. வா என்கிற சப்தத்தாலே பல ஐஸ்வர்யங்கள் குறிக்கப்படுகின்றன. வா என்கிற சப்தத்தாலே வீரிய தேஜஸ்கள் குறிக்கப்படுகின்றன. அம்மூணு எழுத்துக்கள் பகவான் என்பதிலே ப ஜ வ பா என்பது இரண்டு குணங்களை காட்டுகிறது, லா என்பது இரண்டு குணங்களை காட்டுகிறது, வா என்பது இரண்டு குணங்களுக்கு சப்தம். ஆகையினாலே இரண்டு ஆறு ஆறு குணங்களோடே கூடினவன். எப்படி கூடினவன், ஆறு குணங்களும் இருக்கு ஏழு குணங்களும் இருக்குன்னு இல்லை, அல்ல ஹேய குணம் கிடையாது. வினாஹேயே குணாதிபி அதனால சொன்ன ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி அசேஷதா பரிபூர்ணமாக அவன் இடத்துல இருக்கு. பகவத் சப்த வாச்சியாதி பகவத் சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். ப க என்கிற சப்தத்திற்கு மூன்று அக்ஷரங்களுக்கு இதுதான் அர்த்தம். வினாஹேயே குணாதிபி ஹேய குணங்கள் இல்லாமல் இந்த மூன்று குணங்களுக்கு மூணு இரண்டு ஆறு குணங்களுக்கு வாசகமாக இருக்கக்கூடியதுதான் ப த வ என்கிற சப்தம். இது அர்த்தத்தை பண்ணி காட்டினார் பராசர மகர்ஷி தன்னுடைய விஷ்ணு புராணத்திலே. அதுதான் இவ்விடத்திலே அர்த்தம் என்று காட்டுகிறார்.
ஞானசக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம்ச சேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினாயே குணாதிபிகி என்ன கடவதிலே. இத்தால் பயிருக்கு நீர்நிலை போல சர்வாத்மாக்களுக்கும் கூட உஜ்ஜீவன கேதுவான குணபூர்ணனுமாய்
பெருமான் இது சொன்னபடினாலே என்ன எப்படி இருந்தது, ஒரு அழகான திருஷ்டாந்தம் காட்டுகிறார் விடத்தில். பகவானிடத்தில் இந்த ஆறு குணங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த ஆறு குணங்களாலே நமக்கு என்ன ஆச்சு, எப்பவுமே நம்ம நமக்கு என்ன நமக்கு என்னன்னு கேட்குறோம். அவனுக்கு குணங்கள் இருக்கு அதனால் நமக்கு என்ன என்று கேள்வி. நமக்கு என்ன என்பதை தெரிவிக்கிறார் இவ்விடத்தில். பயிர் இருக்கு, பயிர் உடைய வேண்டும், தானியம் உடைய வேண்டும், அந்த நெல் உடைய வேண்டும்னு வைத்துக் கொள்வோம். நெற்பயிர் உடைய வேண்டும் என்றால் தீர்த்தம் வேண்டும். தீர்த்தம் இல்லாமல் போனால் உடையாது. பயிருக்கு நீர்நிலை போலே நீர் இல்லாமல் போனால் உடையவே உடையாது. அதே போல எம்பெருமான் எம்பெருமானிடத்து நீரை போன்று இந்த குணங்கள் ஆறு கல்யாண குணங்கள் இருக்கிறபடினாலே தான் பயிராக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவனத்தை அடைகிறார்கள். பயிர் வளர நீர் வேண்டும், நீரை போலே இந்த ஆறு கல்யாண குணங்கள். இந்த ஆறு கல்யாண குணங்களாலே ஜீவாத்மாக்களுக்கு உஜ்ஜீவனம் ஏற்படுகிறது. தமிழகங்கள் இருக்கிறபடினாலே தான் நாம் அவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆகையினாலே ஜீவாத்மாவுக்கு இந்த ஆறு குணங்கள் எம்பெருமானிடத்தில் இருப்பது அவசியம். இந்த ஆறு குணங்களாலே நமக்கு ரட்சணம் உஜ்ஜீவனம் ஏற்படுகிறது. பயிருக்கு நீர் எப்படி அவசியமோ அதுபோல எம்பெருமானிடத்திலே இந்த கல்யாண குணங்கள் அவசியம். கல்யாண குணங்களாலே நீராலே பயிர் விளையுமா போலே ஜீவாத்மாக்கள் விளைகிறார்கள், உஜ்ஜீவனத்தை அடைகிறார்கள். ஆகையினாலே பகவத் சப்தமானது இந்த ஆறு கல்யாண குணங்களை சொல்லுகிறது என்று காட்டுகிறார்.
சர்வாத்மாக்களுக்கும் கூட உஜ்ஜீவன ஹேதுவான குணபூர்ணனுமாய்,
குணபூர்ணனாய் இருக்கிறபடினாலே தான் எல்லா ஜீவாத்மாக்களையும் ரட்சிப்பவனாக இருக்கிறான், உஜ்ஜீவனம் அடையும்படியாக செய்கிறான்.
பிறருடைய தோஷம் தட்டாதபடியான,
அது அடுத்தபடிய மற்ற பேருடைய தோஷம் அவனுக்கு தட்டவே தட்டாது, மற்ற பேருடைய தோஷம் அந்த எம்பெருமானுக்கு தட்டவே தட்டாது, அது ஸ்பரிசிக்கவே தரிசிக்காது. அதனால்தான் வினாகேய குணாதிபிகி என்று தெரிவித்தார். ஹேய குண ராகித்யம் ஹேய பிரதிபடம் என்றே தெரிவிப்பார்கள். ஹேய குணத்திற்கு எது தட்டாக இருப்பார், ஹேய குண கிட்ட வரவே முடியாது.
ஹேய ராகித்யத்தையும் உடையவன் என்கிறது நாராயணா.
நாராயணா
பகவத் சப்தத்திலே சர்வமும் இல்லையோ.
ஆமா, அடுத்தபடியா நாராயணான்னு சொல்லுவாரு. பகவத் சப்தத்துல எல்லாம் இல்லையா? பகவத் சப்தத்துல நாராயண சப்தத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் நாராயண சப்தம் இதற்காக சொல்லணும். பகவதா பகவதா அபிமதானுரூபஸ்வரூபரூபா என்று சொன்னாலே போருமே. பகவத் நாராயணா என்று நாராயண சப்தம் அடுத்தபடியா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாராயண சப்தத்துல சொல்லப்பட்டது அதுல இருக்கே, பகவத் சப்தத்துல இருக்கே. கல்யாண குணங்களாலே பரிபூர்ணன் நாராயண சப்தத்தில் சொல்லப்படுகிறது, ஏற்கனவே சொல்லியாச்சு. நல்ல சொன்னதை மறுபடியும் இதற்காக சொல்ல வேணும். பகவான் சொன்னாரே இந்த குணங்கள் உண்டே, இப்படி இருக்கும் பொழுது நாராயண சப்தத்திற்கு அவசியம் என்ன என்று அடுத்தபடியாக கேள்வி.
இனி நாராயண சப்தாபேட்சையுண்டோ,
நாராயண சப்த பிரயோகம் பண்ணணுமா? நாராயண சப்தத்தை ஏன் சேர்த்திருக்கிறார் பெருமானார் இடத்துல? பகவன் நாராயணான்னு வேண்டாமே, பகவதா அபிமத அனுரூப ஸ்வரூபரூபா என்று பகவானுக்கு அபிமதையாகவும் அனுரூபையாகவும் இருக்கிறாள் பிராட்சி என்று சொன்னால் போராதோ? இதற்காக நாராயண சப்தத்தை இட்டு சொல்ல வேண்டும். நாராயண சப்தம் சேர்க்கப்பட வேண்டிய அவசியம்
என்னத்துக்கு
ஒரு குறை உண்டு, அந்த குறை நாராயண சப்தத்துக்கு கிடையாது, ஆகையினாலே சேர்த்திருக்கிறார் தெரிவிக்கிறார். பகவத் சப்தத்துக்கு என்ன குறை உண்டு? பகவான் அநேகம் பேரை சொல்றோம் லோகத்தில், பகவான் என்கிற சப்தத்தை பல பேருக்கு பிரயோகம் படுகிறோம். அந்நத்திர உபச்சாரதா, மற்ற பேரிடத்துல உபச்சாரம் ஔபச்சாரிகமாக சொல்கிறோம், கௌரவிக்கிறதுக்காக சொல்கிறோம். முக்கியமான அர்த்தத்தில் இல்லை. பகவான் மற்றவர்த்தர சொன்னால் அவர் ஷாட்புண்ணிய பரிபூர்ணன் அர்த்தம் இல்லை. ஷாட்புண்ணிய பரிபூர்ணன் கெட்ட குணங்கள் கிடையாது என்பது கிடையவே கிடையாது. ஆனால் உபயோகப்படுத்துகிறோம். ஏன் உபயோகப்படுத்துகிறோம்னா கௌரவத்தினாலே பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் எழுத தொடங்கினார். ஸ்ரீபாஷ்யம் முடித்தார், எழுதி கொண்டே வந்தார் குலத்தாழ்வார். கடைசியாக எழுதினார் இது சாரீரக மீமாம்சா பாஷ்யே, பகவத் ராமானுஜர் வைத்தே சாரீரக மீமாம்சா பாஷ்யேன்னு எழுதினார். பகவத் ராமானுஜராலே எழுதப்பட்ட அனுகிரகிக்கப்பட்ட ஸ்ரீபாஷ்யம்னு எழுதினார். அதை பார்த்தாராம் சுவாமி பெருமானார். நான் சொல்லியிருக்கேனே, பகவத் சப்தம் யாருக்கும் பிரயோகம் பண்ணக்கூடாது, பகவத் சப்தம் தவறு மற்ற பேருக்கு. எனக்கு பகவான் சப்தம் பிரயோகம் இல்லாமல் பகவத் ராமானுஜர்னு எழுதியிருக்கிறேன், இதில் பகவத் சப்தத்தை அடித்து விடும் நாராம். உடனே குலத்தாழ்வான் தெரிவித்தார், சுவாமி முன்னாறு முதல்ல சொல்லிட்டேன், அதில் ஒரு சப்தம் இதே சப்தம் பிரயோகம் பண்ணியிருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சப்தத்தை பகவத் சப்தத்தை தேவரை அடித்து விட்டால் இங்கே அடிக்கிறேன். அதை எங்கே சொல்லியிருக்கேன்னா, முதல்ல ஆரம்பித்தேன், பகவத் போதாயிரங்களாக விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தியும் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு, பகவத் போதாயினராலே அனுகிரகிக்கப்பட்டது பெரிய விருத்தி கிரந்தம், அதை பூர்வாச்சாரியர் எல்லாரும் சுருங்க எழுதினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே பகவத் போதாயினர் தேவரீருக்கு போதாயினர் பகவானானார், அடியனுக்கு தேவரீர் பகவான் என்று தெரிவித்தார் என்று சொல்லுதுண்டு. அதனால் இப்படி பகவத் சப்தம் ஔபச்சாரிகமாக பிரயோகம் பண்ணிடும். பகவான் விஸ்வாமித்ரஹா, பகவான் வசிஷ்டா என்றெல்லாம் பாரிக்கிறோம். அவ்விடத்தில் பகவத் சப்தம் பூர்ணமான அர்த்தத்தை உடையதான். நம்மளே சில பேர் சுவாமின்றார், சுவாமி ஒருத்தர் ஒருத்தர் சுவாமின்னு பேசிக்கிறோம், தேவரே சுவாமின்னு சொல்கிறோம், அவர் சுவாமின்ற. சுவாமித்துவம் யாரிடத்தில் உண்டு? சுவாமித்துவம் பிரம்மணித்திடம், சொத்துவம் ஆத்மனி சஞ்சாதம், சொத்துன்றது ஆத்மாவினிடத்தில் உண்டானது. இவர் சொல்லிட்டு அடியன் சொத்து சொத்து சொத்துன்னு இவர் சொல்லணும், அவர் சொத்து சொத்துன்னு சொல்லணும். சொத்துன்னு வச்சுனா அவர் சொத்துன்னு அடிச்சு விடுவோம். அர்த்தமாக என்ன சொல்லணும்? ஞானம் இருக்குமே ஆனால் சொத்துன்னு சொல்லணுமே, அப்படியா சுவாமின்னு சொல்லக்கூடாது, சுவாமின்னு சொல்கிறோம். அதெல்லாம் உபச்சாரமாக சொல்லக்கூடியது, அந்த அர்த்தம் இல்லை. சுவாமிக்கு என்ன அர்த்தம் உண்டோ, உபயபூதி நாசனாக இருக்கிறார், சர்வத்தையும் தனக்கு உடமையாக கொண்டிருக்கக்கூடிய உடையவன் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எந்த அர்த்தத்தில் லோபச்சாரமாக சொல்கிறோம், அது முக்கிய அர்த்தம், முக்கிய அர்த்தம் இல்லை, கௌணார்த்தம் என்று தெரிவிப்பார்கள் உபச்சாரிகள். அப்படி பகவத் சப்தத்தை பிரயோகம் பண்ணலாம், நாராயண சப்தத்தை பிரயோகம் பண்ண முடியாது. ஆகையினாலே பகவான் சொன்ன பிற்பாடு நாராயணன் என்று அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். நாராயண சப்தத்துக்கு அபேட்சை உண்டு என்று காட்டுகிறார். இடத்துல பகவத் சப்தமானது இணையம் பேரிடத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே போலத்தானும் இவ்விடத்திலேயும் சில பேர் உபச்சாரமாக சொல்லக்கூடியதான் நினைப்பார்கள். அல்ல, முக்கியார்த்தத்திலே இருக்கிறது அது. அது மட்டுமல்ல, அதை நன்றாக தெரிவிப்பதற்காகத்தான் நாராயண சப்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது
என்கிறபடியே பகவத் சப்தத்துக்கும் பிரம்ம சப்தத்தோபாதி.
பிரம்ம சப்தம் அப்படித்தான், பிரம்ம சப்தத்தில் பிரம்ம ரிஷின்னு சொல்கிறோம், விஸ்வாமித்ரோ பிரம்ம ரிஷி அப்படின்றோம். பிரம்ம ரிஷி, இந்த பிரம்ம ரிஷியாகிறதுக்காக ஒரு பட்டப்பாடு சொல்லவே முடியாது. பிரம்ம சப்தம் ஒன்று சேர்க்கணும், இந்த ரிஷியோட சேர்க்கணுன்றதுக்காக பட்டப்பாடு சொல்லவே முடியாது. கடைசியில் வசிட்டர் வந்து பிரம்ம ரிஷின்னு சொன்ன பிற்பாடு தான் பிரம்ம ரிஷியான. இப்படி பிரம்ம சப்தமானது சில சில வியக்திகளிலே பிரயோகம் பண்ணப்படுகிறது. பகத்வாதி பிரம்மணத்வாச்சா பிரம்ம இத்தி அபிதீயத்தே என்று பிரம்ம சப்தத்துக்கு நிற்பது ரொம்ப பெரியது. எல்லாவற்றையும் வியாபித்திருக்கக்கூடியது பிரம்மம். பிரம்மம் என்றால் பெருமான் ஒருத்தருக்குத்தான் சொல்லலாம். இதனால எல்லாத்தையும் வியாபித்திருக்கிறான், எல்லாவற்றையும் பெரியதாக ஆக்குகிறான். பிரகத்வாதி பிரம்மணத்வாச்சார் எல்லாவற்றையும் பெரியார். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை பரமபதத்திலே நித்தியசூரிகளுடைய ஒரு கோவையாக இருந்து தன்னை அனுகிரிக்கும்படியாக பண்ணுகிறான். இது பெரிய பதவியை கொடுக்கிறார், உன்னை பெரிதாக ஆக்குகிறான், பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான் இந்த பெருமான். நல்ல பிரம்மசப்தம் அவனுக்கு தான் பொருந்தும். மற்ற பேரு சொல்லலாமோ, பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய இவருக்கு பொருத்தமும் அது கிடையவே கிடையாது. ஆனாலும் உபச்சாரமாக சொல்கிறோம். பிரம்மசப்தம் எப்படி ஔபச்சாரிகமாக பிரயோகம் பண்ணப்படுகிறதோ அதுபோலே பகவத் சப்தமும் ஔபச்சாரிகமாக பிரயோகம் பண்ணப்படுவது உண்டு. அந்த தோஷம் அதற்கு உண்டு. அதனால தான் நாராயண சப்தம் சொல்கிறார். நாராயண சப்தத்துக்கு அந்த தோஷம் கிடையாது. ஆகவே நாராயண சப்த அபேட்சை உண்டு. நாராயண சப்தத்தை பிரயோகம் பண்ணுகிறார் இடத்திலே பகவன் நாராயணா என்று தெரிவிக்கிறார்.
பிரம்மசப்தோபாதி வியத்தியந்தரங்களிலே,
வியத்தியந்தரங்கள்னா மற்ற பேரிடத்தின் வியக்தின்னு அதுக்கேத்த அதர் இண்டிவிஜுவல்ஸ்னு அர்த்தம். வியத்தியந்தரங்களிலே
ஔபச்சாரிகமாகவாகிலும்,
ஆமாம், உபச்சாரமாகவாகிலும், உபச்சாரமாகவாவது பிரயோகம் பண்ணுவது உண்டு.
பிரயோகம் உண்டு, அதுவும் இல்லையே,
அது கிடையவே கிடையாது. நாராயண சப்தம்னு அவன் ஒத்தனத்தான் குறிக்கும். யாரையும் நாராயண சப்தம் குறிக்கவே குறிக்காது. பெருமானுடைய சாஸ்திரத்தை பார்க்குறோம், சிவா தாணுகு சம்புகு எல்லாம் பார்க்கிறோம். சிவசாஸ்திரம் ஒன்று இருக்கு, சிவசாஸ்திரத்தில் நாராயண சப்தம் பார்க்கவே முடியாது. நாராயண சப்தம் அவன் ஒருத்தனையே காட்டுமே முடியாது, வேறு யாரையும் காட்டவே காட்டாது. ரொம்ப சிரமப்பட்டார் அந்த காலத்தில் அப்பை நீக்கிதல்வர். நாராயண சப்தம் சிவபரமாக பண்ணிவிட வேண்டும், அவருக்கு என்னமோ வந்து சிவனிடத்தை அப்படி ஒரு பிரீத்தி பண்ணிடணும்னு பார்த்தார். கடைசியில் நன்றாக சாஸ்திர வசியராகினாலே கடைசியில் விட்டார், எவ்வளோ சிரமப்பட்டேன், நத்தம் பரம் பார்த்து நான் இருக்கேன், நார ஐயண்ண, இந்த ஐயண்ணான்ற நான் இருக்கேன், நாவா மாறுறது அதுக்கு வியாக்கரண சூத்திரம்லாம் இருக்கு. சூர்ப்பணங்கை காப்பாற்றினான்னு சொல்றது உண்டு வேடிக்கையா. நாராயணனை காப்பாற்றினோட சூர்ப்பணம், சூர்ப்பணங்கை இல்லை, சூர்ப்பணகா சப்தம், சூர்ப்ப நக, சூர்ப்பம் சொலகம் போன்ற நகங்களுடைய நான்றது நாவா மாறுறது. அவளை மட்டும் குடிக்கும் காலத்தை தான் மாறும். அதனாலே சூர்ப்பணகா என்கிற சப்தமானது எப்படி அவளை மட்டும் குடிக்குமோ அதுபோல இழு உடிப்பெயர். பெருமான் ஒருத்தனையே காட்டக்கூடியதுடைய லோகருடையினாரையும் அது சித்தமாக இருக்கக்கூடியது. ஆகையினாலே நாராயண சப்தம் வேறு யாரையும் காட்டாது. பகவத் சப்த நாராயண சப்தம் வேறு யாருக்கும் பிரயோகம் பண்ணவே முடியாது. ஆக அந்த நாராயண சப்தத்துக்கு பெருமை, அப்படிப்பட்ட பெருமை உண்டாகினாலே அடுத்தபடியாக தெரிவித்தார், பகவத் சப்தத்துக்கு வெத்தந்தரங்களிலே அன்வயம் உண்டு, இதற்கு கிடையவே கிடையாது.
வெத்தந்த அந்தரங்களிலே ஔபச்சாரிகமாகவாகினும் பிரயோகம் உண்டு, அதுவும் இங்கே அனன்யபரமான
நாராயணானுவாக்கம் நாராயண பரம் பிரம்மதத்துவம் நாராயண பரஹா என்று தொடங்கி நாராயணனை பற்றி சொல்லக்கூடியதற்கு இது நாராயண அனுவாக்கம். நாராயணானுவாக்கத்தில் அது அனன்யம், வேற யாரையும் அது பேசலை, பெருமானை மட்டிலும் பேசுறது. அவ்விடத்திலே நாராயண சப்தம் மாத்திரம் நாம் பிரயோகம் பண்ணுவதை பார்க்கிறோம்.
நாராயணாருவாக சித்தமாய் யோகரூடியாலே,
ஆமாம், யோகரூடி இவனை மட்டும் காட்டக்கூடியதுதான் யோகரூடின்னு பேர். யோகரூடி பெருமானை மட்டும் காட்டக்கூடிய சில சப்தங்கள் கூடியாக இருக்கும், சில சப்தங்கள் யோகமாக இருக்கும், ரெண்டுமாக இருக்கக்கூடியது நாராயண சப்தம். இந்த நாராயண சப்தத்துக்கு தனிப்பட்ட பெருமை, ஆகையினாலே பிரயோகம் பண்ணுகிறார்.
நாராயண சப்தம் நாராயண பதம் சர்வேஸ்வரனுக்கு வாசகமாய் இருக்கும்.
சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு வாசகம், வாசகம்னா வார்த்தைன்னு அர்த்தம், வார்த்தையாக இருக்கும்.
அத்தாலே விசேஷிக்கிறது,
அதனாலே விசேஷித்து தெரிவிக்கிறார் இடத்திலே. பகவான் யாரு? நாராயணன். பகவான் சொன்ன யார் பகவான்? ஒரு சந்தேகம். இடத்துல சொல்லக்கூடிய பகவான் யாரு? மகர்ஷி. எந்த மகர்ஷி? விஸ்வாமித்திரரா வசிஷ்டரா? இப்படி சந்தேகம் வரலாம். ஆகையினாலே ஔபச்சாரிகமாக பிரயோகம் பண்ணப்படும் இடங்கள் உண்டாகையினாலே நாராயண சப்தத்தை பிரயோகம் பண்ண வேண்டிய ஆவசியத்தை உண்டு இடத்திலே என்று காட்டுகிறார். பகவானாக சொல்லப்படுகிறவர் யார்? வசிஷ்டர் அல்ல, விஸ்வாமித்திரர் அல்ல, வால்மீகி அல்ல, இவர்தான் எம்பெருமான் தான் என்று காட்டுவதற்கு அவனையே குறிக்கக்கூடிய சப்தத்தை இட வேண்டிய அவசியம் உண்டாகினாரே பகவன் நாராயணா என்று காட்டுகிறார். அழகான விசாரம்.
ஆக பகவன் நாராயணா என்று சமஸ்த கல்யாண குணாத்மகனாய்
என்ன சொல்லப்பட்டது? பகவன் நாராயணா என்று இந்த இரண்டு சப்தங்களுடைய சேர்க்கையினாலே சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன? அதை சமுச்சயித்து தெரிவிக்கிறார், சேர்த்து தெரிவிக்கிறார் இடத்துல. சகல கல்யாண குணங்களோடைய கூடினவன், மூணு ஆறு கல்யாண குணங்கள் சொன்னால் ஆறு தானே, ஆறு மற்றவர்களுக்கு உபலட்சம், ஆறாயிரம் கோடி அப்படிப்பட்ட குணங்களுக்கு லட்சண உபலட்சணமாக இருக்கக்கூடியது. கல்யாண குணங்களோடைய கூடினவன்
உபய விபூதிநாதன்.
உபய விபூதிநாதன் நாராயண சப்தம் என்ன சொல்றது? உபய விபூதிநாதன். நாரன் என்றாலே நித்திய வஸ்துக்குடைய திரள். அவையாவன ஞானானந்தாமலத்வாதிகளும் ஞானசக்தியாதிகளும் வாத்சல்ய சூசியலியாதிகளும் திருமேனியும் காந்தி சுகுமாரியாதிகளும் திவ்யாத்ம குணங்களும் திவ்ய பூஷணங்களும் பிரிய விராட்டியார் தொடக்கமான நாச்சிமாரிகளும் நித்தியசூரிகளும் சத்திரஜாமராதிகளும் திருவாசல் காக்கும் முதலிகளும் கணாதிபரும் புத்தரும் பரமாகாசம். இப்படி எந்தெந்த பதினாறு வரை பரமத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் சொல்லிட்டார். அதெல்லாம் நாரசத்தாரே சொல்லப்படுபவர்கள். அதற்கு மேலே பிரகிருதியும் பத்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் ஆறு, பதினாலு ஆறு இருபது, இந்த ஆறும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய அழித்து மறுபடியும் உண்டாக்கப்படக்கூடிய லீலையோடைய கூடின விபூதி, அப்படிப்பட்ட லீலா விபூதியில் இருக்கக்கூடியது ஆறு, பரமத்தில் இருக்கக்கூடியது பதினாலு, இந்த பதினாலு ஆறு இருபது அவைகளுக்கு நார என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. நித்திய வஸ்துக்கள் எல்லாம் அழியாத வஸ்துக்கள் எப்பொழுது இருக்கக்கூடியது? இந்த நித்திய வஸ்துக்களுடைய சமூகம் சமூகமாக இருப்பதைத்தான் நாராகா என்கிற சப்தம் காட்டுகிறது. அவைகளை ஆசிரியமாக உடையவர், அவைகளிடத்திலே இருக்குமவன், அவைகள் இவரிடத்திலே இருக்கின்றன. அதாவது நாராயணன் எது சொல்லப்பட்டது? உபய விபூதிநாதன் என்கிற அர்த்தம்தான் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம். உபய விபூதிநாதனாக இருக்கிறான், சகர கல்யாண குணாபிராமனாக இருக்கிறான். இந்த இரண்டும் பகவன் நாராயண என்கிற இரண்டு சப்தத்தாரே தெரிவிக்கப்பட்டன.
உபய விபூதிநாதனான சர்வேஸ்வரனை சொல்லித்தாய்,
சர்வேஸ்வரனை சொல்லித்த பகவன் நாராயண என்பதனாலே சொன்ன அர்த்தத்தை நிகழ்த்தார். இப்பொழுது
பிராட்டி திருவடிகளிலே சரணம் புகுகிறார் ஆகில்.
இப்ப பிராட்டியைத்தான் புருஷக்கார பிரபத்தி பண்ணுகிறார். பிராட்டி திருவடிகளே சரணம் புகிறார். பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்துள்ளிருக்கிறார், பக்கத்தில் அரியவனவாடன் எழுந்துள்ளிருக்கிறார். பெரிய பிராட்டியாரைத்தானே இப்பொழுது சரணம் புகிறார். அப்பொழுது பகவான் நாராயணான்னு சொல்லுவானே என்று அடுத்த கேள்வி. நேரம் அவளை பத்தி சொல்லாம ஆத்துக்காரரை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கேள்வி
இவ்விடத்தில் இது சொல்ல வேண்டுவான்
என்னென்ன சொல்லணும்? பகவன் நாராயணா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
ஆத்துக்கு சக்கியம் போலேயும்,
ஆத்துக்கு சக்கியம், நதி இருக்கு, நதி ஆறுன்னு சொன்னா இவ்விடத்துல அவருடைய அபிப்பிராயம் என்ன? சக்கியம்ங்கிறபடினாலே சக்கியஜா சக்கியஜாரி சக்கியஜா வந்து ஆவி, சக்கியத்திலிருந்து சக்கிய பருவத்திலிருந்து உற்பத்தி ஆகி வரக்கூடியது திருக்காவேரி. இந்த திருக்காவேரிக்கு சக்கிய பருவத்தம் எப்படி ஆரம்பத்தானமோ உற்பத்தி ஸ்தானமோ அதை திருஷ்டாந்தமாக கொள்ளுங்கள் என்கிறார். உற்பத்தி ஸ்தானம் சக்கியம், அதிலிருந்து பிரிகக்கூடிய நதி காவேரி. அதிலிருந்து ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொண்டு இவ்விடத்தை நிரூபணம் பண்ணுகிறார் பகவன் நாராயணா என்பதை சொல்லி தீர வேண்டியது ஒன்று என்ற.
விளைநிலத்துக்கு ஏரிக்கட்டு போலே,
இரண்டாவது திருஷ்டாந்தினர் விளைநிலம், ஒரு தானியம் விளையக்கூடிய பூமி நிலம் வயல், அந்த வயலுக்கு என்ன வேணும்? ஏரிக்கட்டு, நன்றாக கட்டோட கூடின ஒரு ஏரி, ஜலம் நிறைந்த ஏரி ஒன்று வேணும். ஏரி இல்லாமல் போனால் நிலத்திலே பயிர் வளரவே விளையாது. அதனாலே எப்படி ஏரி அவசியமோ விளைநிலத்திற்கு, எப்படி சக்கிய பர்வதம் அவசியமோ காவேரி நதிக்கு உன்னுடைய உற்பத்திக்கு அதே போல
இவளுடைய கல்யாண குணங்களுக்கு அடியான கல்யாண குண யோக்கியத்தையும் இவளுடைய விபூதிக்கு அடியான உபய விபூதி யோகத்தையும் சொல்லுகிறது.
அதற்காக சொல்றார் இப்பொழுது பகவன் நாராயணான்னு சொல்வதற்கே அபிப்பிராயம் என்னவென்றால் இவளுடைய சுரூபம் ரூபம் குணங்கள் எல்லாம் இருக்கு. அவளுக்கெல்லாம் இதிலிருந்து அவள் இது எல்லாவற்றையும் பெற்றாள், அவரிடத்திலிருந்து பெற்றாள். இவடைவதற்கு காரணம் என்ன? ஏறி ஜலம் இருக்கிறபடியினாலே, சக்கிய பர்வதத்திலிருந்து புறப்படுகிறபடியினாலே, சக்கிய பர்வதம் தான் உற்பத்தி தான். சக்கிய பர்வதத்துக்கும் காவேரிக்கும் தொடர்பு உண்டு, ஏரிக்கும் பயிர் நிலத்துக்கும் தொடர்பு உண்டு. அதே போலத்தான் இடத்துல வச்சு மறுபடியும்
இவளுடைய கல்யாண குணங்களுக்கு,
இவளுடைய கல்யாண குணங்கள் மேலே சொல்லப்பற, இந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஊத்துவாயாரு எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள்
அடியான
மூல காரணமான
கல்யாண குண யோகத்தையும்
கல்யாண குண யோகம் எம்பெருமானுக்கு உண்டு. எம்பெருமானுக்கு இருக்கிறபடினாலே இவளுக்கு உருவா சொன்னது உண்டு. ஸ்ரீ இருக்காளே நல்ல குணவதியாக இருப்படையானால் காரணம் பர்த்தா என்று தான் தெரிவிப்பறேன். அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் கட்டுறேன். இந்த பர்த்தாவிடத்துல நல்ல குணங்கள் இருக்குமே ஆனால் அவருடைய மனைவிக்கும் பாரியைக்கும் அது இருக்கும். எதை போல? அழகிய மரம், நல்ல மரம், சந்தன மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொடிக்கு சந்தன மரத்தின் வாசனை ஏற்படும். வேப்ப மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொடிக்கு வேப்ப மரத்தின் வாசனை இருக்கும். விஷ மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொடிக்கு விஷத்தன்மை இருக்கும். அதே போல எந்த பர்த்தாவாய் இவள் ஆசிரியத்திருக்கிறாளோ அந்த பர்த்தாவுக்கு நற்குணங்கள் இருக்குமே ஆனால் இந்த பெண்டாட்டிக்கும் இருக்கும். இல்லாத போனால் இவ்விடத்துல பார்க்கவே முடியாது. இவளை பார்த்தாலே அவனை பற்றி தெரிஞ்சு கொள்ளான். இவளுக்கு உண்டான துர்க்குணங்கள்ன்றது என்ன? அதுக்கார நிறைய வச்சுருக்க துர்க்குணங்கள் அதைத்தான் இவளுக்கு கொடுத்துருக்காரு என்று தெரிந்து கொள்ளலாம். அதே போலத்தான் இவ்விடத்துலையும் எம்பெருமான இடத்துல சகல கல்யாண குணங்களும் இருக்கு. உபயூதி நாசனாக இருக்கிறான். இவனுக்கும் அந்த இரண்டு யோகம் சம்பந்தம் உண்டு. நல்ல குணங்கள் ஏற்படுகிறது, எம்பெருமானிடத்தில் குணங்கள் இருக்கிறபடினாலே உபய விபூதி ஐஸ்வர்யத்தை உடையவனாக இருக்கிறான். உபய விபூதி யோகமும் இவளுக்கு உண்டு, சம்பந்தமும் உண்டு என்று சொல்வதற்காகத்தான் பகவன் நாராயணா என்று பிராட்டியை சரணம் புக்கவர், சரணம் போகிறவர் இவனை சொல்வதற்கு காரணம் இதுதான் என்று காட்டுகிறார்.
இவளுடைய விபூதிக்கு அடியாக,
இவளுடைய விபூதி, விபூதினா ஐஸ்வர்யம், இவளுடைய விபூதி ஐஸ்வர்யத்திற்கு அடியான ஐஸ்வர்யத்துக்கு காரணமார்கள். பூத்தின் பூத்தி ஐஸ்வர்யம், பூத்தின் சப்தத்தை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், தவறுதலாக எண்ணி விடக்கூடாது. இப்பொழுது பூத்தி என்பதானது ஐஸ்வர்யத்தை காட்டக்கூடியது. இவருடைய ஐஸ்வர்யத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது எம்பெருமான ஐஸ்வர்யத்தை உடையவனாயினாரே. அவன் பணக்காரனா இருக்கான், பர்த்தா பணக்காரனா, இவன் பணக்காரி தானே. ஏழையா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு பர்த்தா பணக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறான், செல்வந்தம் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த செல்வத்துக்கு இவ்வளவு அண்மை ஏற்படுறதோ இல்லையோ? இவன் ஏழையா இருக்கலாம், பிறந்தகத்திலே ஏழையா இருக்கலாம், புக்ககத்திலே பணக்காரனாக இருப்பனே ஆனால் அவனுடைய ஐஸ்வர்யத்தை இவளுக்கு சம்பந்தம் உண்டல்லவா? ஆகையினாலே எம்பெருமான் செல்வவந்தன், எம்பெருமான் குணவான், ஆகையினாலே இவளும் குணத்தை உடையவளா இருக்க. அதே போலத்தான் அவனுக்கு ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்திலே இவளுக்கும் சம்பந்தம் உண்டு. இவளுக்கு வந்த ஐஸ்வர்யம் எதனாலே, இவளுக்கு வந்த குணம் எதனாலே? அவனுடைய சம்பந்தத்தால். அதை சொல்வதற்காகத்தான் பகவன் நாராயணா என்று முதலிடைய விசேஷம் விடுகிறார், அவனை பற்றி முதலிடையே பேசுகிறார் என்று காட்டுகிறார்.
இவளுடைய விபூதிக்கு அடியான
அரங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம நல்லவனாக இருக்கணும் முதல்ல, அப்புறம்தான் அவளும் நல்லவனாக இருப்பான். நாம கெட்டவனாக இருந்து அவளை சரியா இல்லையேன்னு சொல்கிறது தவறு. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்.
இவளுடைய விபூதிக்கு அடியான உபய விபூதி யோகத்தையும் சொல்லுகிறது. அவனை சொல்லும் போது ஸ்ரீமான் என்ன வேண்டின போது
அவனை சொல்றார். அவனை சொல்ல சிவன் நாராயண ஸ்ரீமான் சொல்றார். பிராட்டி சம்பந்தத்தை எழுதுறார். பிராட்டி ஒரு காலத்தையும் பிரியாமல் இருக்கிறார். இவளாலே அவளுக்கு பெருமை, இவளாலே அவனுக்கு பெருமைன்னு சொல்கிறார் ஸ்ரீமான் சொல்லும் பொழுது. அதை அடுத்தபடியே எடுத்துக்கொள்றார். அவனை சொல்லச்சியும் தானே சொல்றோம், இவளாலே அவனுக்கு பெருமை என்று சொல்கிறோம். அப்போ ஸ்ரீமன் அவனை ஸ்ரீமான் என்று சொல்வது எதனாலே? பிராட்டி சம்பந்தத்தாலே என்று அவனுக்கு சொல்கிறோம். இப்போ இவனாலே அவளுக்கு ஏத்தமா, அவளாலே இவனுக்கு ஏத்தமா அப்படின்னு விசாரம். அந்த விசாரத்தை ரொம்ப அழகாக பண்ணி காட்டுறார்.
அவனை சொல்லும் போது ஸ்ரீமான் என்ன வேண்டினவோ பாதி
என்று சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாமா? உண்டானா போலே.
இவளை சொல்லும் போதும் விஷ்ணு பத்னி என்ன வேண்டியிலே இருப்பது
அத்தியேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி என்று தெரிவித்தது வேதாந்தம். அத்திய ஜெகதா ஈசானா, இந்த ஜெகத்துக்கு இவள் தலைவியாக இருக்கிறாள், ஈசானா, அவன் ஈசர் ஈசானா, ஈசானானா தலைவியின் அவன் தலைவனா இருக்கான், இவன் தலைவியா இருக்கான். அது மாத்திரம் இல்லை, ஜெகதா அத்த ஈஷா அச்ச ஜெகதா ஈசானா, அதே சமயத்தில் விஷ்ணு பத்னியாகவும் இருக்கிறாள். இவளை சொல்லும் பொழுது விஷ்ணு பத்னின்னு சொல்லுது வேதாந்தம். ஆஹா, அவள் தலைவியா இருக்கா, விஷ்ணுவுக்கு பத்னியா இருக்கிறபடினால தலைவியா இருக்காள். எதனால இவள் ஜெகத்துக்கு தலைவியா இருக்கா? பெருமாளுக்கு இந்த ஜெகத்து முழுவதும் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. இவள் விஷ்ணு பத்னி ஆனபடினாலே, அவளுடைய ஈஸ்வரனுக்கு பத்னி ஆனபடினாலே இந்த ஜெகத்துக்கு தலைவியாக இருக்கிறாள். ஜெகத்துக்கு தலைமை பதிவு எதனாலே கிடைத்தது? அவனை கைப்பிடித்தபடியினாலே கிடைத்தது என்று காட்டுகிறார்.
நிரூபகத்தை ஒழிய
அந்த நிரூபகர், அதனால சொல்ற, இதனாலே அதனாலே இவ்விடத்திலே பகவன் நாராயணா என்று தெரிவித்த அவனை சொல்லும் பொழுது இவருடைய சம்பந்தத்தாலே எத்தனை சொல்கிறார், மேல விசாரிக்கிறார். நிரூபகத்தை தவிர நிரூபியத்திற்கு,
நிரூபியத்திற்கு ஸ்திதி இல்லாதவோ
நிரூபகம், ஒன்னை கொண்டு ஒன்னு அறியணும், அதுதான் நிரூபகம்னு பேர். நிரூபக தர்மம், வாயில வெள்ளத்தை போட்டுக்கிறோம், திதிக்கிறது, இந்த திதிக்கிறது இருக்க அதை கொண்டு அதை அறிகிறோம், அதான் நிரூபகம். நிரூப நிரூபகம் அல்லது மூணு இருக்கு, மூணு பதார்த்தங்கள் இருக்கு, உப்பு இருக்கு, ரவை இருக்கு, கோரப்பொடி இருக்கு, மூணும் இங்கே கண்டுபிடிக்கணும், அதுக்கார்ட்ட கொண்டு வர இது பார்த்து சொல்லுங்க அப்படின்ற. அவன் அதுக்கு அவட்டாங்க, நானே பார்க்கக்கூடாது, பார்த்த உடனே சொல்லுவோம்னா இவர் எப்போ தெரியும்னு கொண்டு வந்து கொடுக்குறா. கொண்டு வந்து கொடுத்த பொழுது இவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாயில் போட்டு தான் கண்டுபிடிக்கணும், இல்லையா வேற வழி இல்லை. ஒவ்வொன்றையும் வாயில் போட்டு அதனுடைய குணத்தை கொண்டு நிரூபக தர்மத்தை கொண்டு இவர் சொல்கிறார். இந்த கறிக்குமே ஆனால் உப்புன்றார், வாயில் போட்டுண்டா மண்ணா இருந்துன்னா கோலமாகுன்றார், இன்னொன்று ரவைன்னா அதுக்குன்னு ஒரு ருச்சி இருக்கு. அது நிரூபக தர்மம், இந்த நிரூபகம் அதை கொண்டு நாம் அறிகிறோம். எதை கொண்டு நாம் அறிகிறோமோ அதற்கே உரியதாக இருக்கக்கூடிய மற்றொரு இடத்துல கிடையாது, மற்றொரு இடத்துல கிடையாது, அதற்கே உண்டானது தான் நிரூபக தர்மம், சுரூப நிரூபக தர்மம்னு சொல்லுவோம். பிராட்டியை தான் சுரூப நிரூபக தர்மம்னு சொல்கிறோம். மூன்று ஆழ்வார்கள் ஒன்று சேர்ந்தார்கள், ஒருத்தர் நாராயணன் சொன்னார். நாராயணன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் காரணம் வந்திருக்காருனார், அடுத்தவன் நாரணன்னார், எப்படி சொல்கிறேன்னார், பார்த்து பார்த்தே தெரிஞ்சுட்டேன், பிராட்டியிருக்கா திருக்கண்டேன்னார், பிராட்டியை கொண்டு அறிந்து கொண்டார். ஆஹா, அவருக்கே உண்டான் வள்ளவள், அதை கொண்டு அறிந்து கொண்டார். அதுதான் நிரூபக தர்மம் சொல்கிறார். நிரூபகத்தை கொண்டுதான் நிரூபியத்தை நிரூபிக்க வேண்டியது நாம் அறிவோம். நிரூபியம் என்பெருமான், நிரூபகம் பிராட்டி, பிராட்டியை கொண்டு அவனை அறிகிறோம் நாம். அதனால சொரூப நிரூபக தர்மத்தை விட்டு நிரூபியத்தை அறிய முடியாது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும்.
நிரூபகத்துக்கும் ஸ்திதி இல்லையே.
அதே மாதிரி நிரூபியம் இருக்கு, நிரூபியம் இல்லாமல் போனால் நிரூபகம் இருக்கவே இருக்காது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உப்பு இல்லாமல் போனால் உப்பு கட்டியா இருக்கு, கிறிஸ்டலா இருக்கு. இந்த கிறிஸ்டலா இருக்கக்கூடியது இல்லாமல் போனால் ஆசிரியம், இந்த ஆசிரியத்தை ஒழிய இந்த தர்மத்துக்கு இருக்கிற ஸ்திதியே கிடையாது. அதில் இருந்தால் தான் இது இருக்க முடியுமே ஒழிய, இல்லாத போனால் இருக்க முடியும். அதனால் நிரூபியத்தை ஒழிய நிரூபகத்துக்கு பிரதஸ்திதி கிடையவே கிடையாது. அவனால இப்ப வச்சு பார்க்கறது, இப்ப நிரூபகம் பிராட்டி, நிரூபியம் எம்பெருமா, அதனாலதான் சொல்ற இவரை விட்டு அந்த நிரூபியமானவர் இருக்க மாட்டான், இவளை கொண்டே அவனை அறிகிறோம். அதனாலே நிரூபகமாக இருக்கக்கூடிய பிராட்டி, அவளை கொண்டுதான் நாம் நிரூபியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அறிகிறோம். அந்த நிரூபியம் நிரூபகத்தை ஒழிய நிரூபியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதே சமயத்துல இந்த நிரூபியம் இல்லாமல் நிரூபகம் மட்டும் தனித்து இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. ஆகையினாலே இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அதனாலே அவளை சொல்லும் பொழுது விஷ்ணுபக்தி அஸ்தேஷானா சிவதோ விஷ்ணுபக்தின்னு சொல்றோம். அவளுக்கு இவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டு, சம்பந்தம் உண்டு என்று தெரிவிக்கிறோம். இவனை சொல்லும் காலத்துல ஸ்ரீமான் என்று சொல்லுகிறோம். அப்பிராட்டியை கொண்டு நிரூபிக்கப்படுகிறபடினாலே ஸ்ரீமான் சொல்லப்படுகிறான். பிராட்டி நிரூபிக்க, பிராட்டி நிரூபத்தாலே நிரூபகம் இருக்கிறபடினாலே நிரூபியத்தை சொல்லி நிரூபகத்தை சொல்கிறார். இவ்விடத்துல முதல்ல நிரூபியத்தை சொன்னார், பகவன் நாராயண நிரூபியம். நிரூபகம் இது பெருமானுடைய பத்னியாக இருக்கக்கூடிய ஒருவள், அதை அடுத்தபடியாக சொல்கிறார். ஆகையினாலே பகவன் நாராயணா என்று தொடங்குகிறார் என்று காட்டுகிறார்.
அபிமத
அபிமத
ஏகம் விதராய் இருந்துள்ள இவனுக்கு அபிமதமாய் இருக்கிறேன்.
ஆமா, இப்படிப்பட்டவர் இந்த பகவன் நாராயணனுக்கு அபிமதமாக இருக்க, அபிமதம்னா இட்ட பத்னியா, இட்டமான மனைவியாக இருக்கிறாள். அபிமதம்னா இட்டமானவள் அர்த்தம், பிரீத்திக்கு விஷயமானவள், பிரீத்திக்கு விஷயமானவளாக இருக்கிறாள்.
அனுரூப
அனுரூப பொருத்தினவளா இருக்கா, ரொம்ப ரொம்ப பொருத்தம், ரெண்டு பேருக்கும் பொருத்தம், அனுரூபமா இருக்கா, அனுரூபமா இருக்கான்னு அனுமானே சொல்றான். துல்லியசீல வயோவருத்தாம் புல்யாபிஜன லட்சணம் ராகவோருவதி வைதேகியும் தஞ்சையம் அசிதேக்ஷணா. மரத்தை உட்காந்து பார்க்கிறான், சிம்சு பாவகிருத்தன் கீழே பார்க்கிறான். பார்க்கிற காலத்துல பிராட்டி இருக்காள், ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தம், எல்லா விதத்திலையும் பொருத்தம், அனுரூபம், அனுரூப தம்பதிகள் அப்படின்னு சொல்றோம். அனுரூபம் எதுனாலே, துல்லியசீலம் குணத்திலேயும் ரொம்ப பொருத்தம், சீலாதி குணங்கள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கு, வயசுலேயும் பொருத்தமா இருக்கு, விருத்தம் ஆச்சாரத்துக்கு பொருத்தம் உண்டு. துல்யாபிஜன லட்சணம் நல்ல குலத்திலேயும் இவள் ஜனக குல சுந்தரி, அவன் சூரிய குல சுந்தரன், ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொருத்தம், அதை நினைத்தா நினைத்த முடியாது, அதுதான் அபிஜனம். துல்யாபிஜன லட்சணம் ராகவாரி, ராகவனுக்கும் சீதைக்கும் மிகவும் பொருத்தம். இவனுடைய தஞ்சேயம் அசிதேக்கணா, அவனுக்கும் இந்த மையார் கருங்கண்ணிக்கும் பொருத்தம் என்று காட்டினான். துல்லியமாக இருக்கக்கூடிய சீலம் முதலியோட உடையவள் அது அனுரூபத்தை, அப்பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு அனுரூபையா இருக்கா, அபிமதையாகவும் இருக்க, ரெண்டு சொல்லியிருக்க, அபிமத அனுரூப ரெண்டும் மிகவும் முக்கியமானது என்று காட்டுகிறார் மேலே.
அனுரூப ராஜாக்கள் நீஜத்ரி கார்கடையிலே துவழுமா போதே அபிமதமே ஆகிலும் அனனுரூபமாயிருப்பன உண்டு,
அனுரூபமாய்
இருப்பதம் உண்டு,
இருப்பதம் உண்டு. உலகத்துல ராஜா இருக்கான், ராஜாவுக்கு நீச்ச ஸ்ரீ அவரிடத்துல ஆசை ஏற்படும். ராஜாவுக்கு நீச்ச ஸ்ரீ இடத்துல ஆசை ஏற்படலைன்னா அவன் சுதந்திரம்னு சொல்ல முடியாது, அதுக்காகவே நீச்ச ஸ்ரீ இடத்துல ஆசை ஏற்படும். தாண்ட குலத்துல பிறந்தவள், பிச்சைக்காரியா இருப்பள், இந்த பிச்சைக்காரியிடத்துல இருந்துட்டின்னு பிரித்து ஏற்பட்டு அவள் காரடியிலே துவண்டு கிடப்பன், இந்த காரடியிலே துவண்டு கிடந்தாள் அவள் அபிமதையாக இருக்கலாமே ஒழிய அனுரூபையாக இருக்க முடியுமோ, அனுரூபையாக இருக்கவே முடியாது. அபிமதையாகவும் இருக்க வேண்டும், அனுரூபையாகவும் இருக்க வேண்டும். கைப்பிடித்த பாரியை அவள் அனுரூபை, அனுரூபை இதே குலம், இதே எல்லா விதத்திலையும் பொருத்தம், வேறு ஒரு குலத்தைச் சேர்ந்தவள் அல்ல, வேறு ஒரு வர்ணத்தை சேர்ந்தவள் அல்ல, வேறு ஒரு வர்ணத்தை சேர்ந்தவள்னாங்க. இவன் பண்ணக்கூடிய அந்த தர்ம காரியங்களுக்கு அவள் ஒரு காலத்திலேயும் சேர்ந்திருக்கவே முடியாது. ஆகையினாலே அனுரூபையாக இருக்க வேண்டும். ஒருத்தன் இதில் நல்ல குலம், பிராமணன் பிராமணஸ்திரி அனுரூபமாக இருந்தால் மட்டும் பொறாது. பிரீத்திக்கு ஒரே மாதிரி இருக்கும். சில பேர் கல்யாணம் பண்ணி விடுவார், பாப்பிட்டி வச்சார், என்ன பண்றது, பாப்பிட்டி வச்சார்னு சந்தோஷம். முதல்ல காரணம் என்னன்னாக்கா, முதல்ல சீதையினிடத்தை பிரீத்திக்கு காரணம் ஐயர் பண்ணி வைத்த விவாகம் என்கிறார். அது அனுரூபையாக ஆனால் அபிமதையாக இருக்கணுமே, அபிமதையாக இருக்க மாட்டா, அபிமதியாக இருப்பள் அனுரூபையாக இருக்க மாட்டா, அனுரூபியாக இருப்பள் அபிமதையாக இருக்க மாட்டா, இரண்டும் இல்லை, இரண்டும் இடத்திலே உண்டு. அபிமதையாகவும் இருக்கிறாள், அனுரூபையாகவும் இருக்கிறோம், முதல்ல இஷ்டமாக இருக்கணும், அப்புறம் அனுரூபையாகவும் இருக்கணும், ரெண்டையும் சொல்கிறேன்.
அங்கரனுக்கே உனக்கேற்கும் என்னும்படியே அனுரூபமாயிருக்கும்
கோலமலர்பாவை அழ்வார் அற்புதமாக தெரிவித்தார். அழ்வார்னா ஜாதகம் பார்க்குறார், பெருமானுக்கும் ராட்டிக்கும் பொருத்தம் பார்க்கிறவர் ஆழ்வார். உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பா, அன்பாகிய என் அன்பே கோலமலர்க்கு அன்பா என்கிறார். உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பா என் அன்பே, அடுத்த பாட்டுதான் கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பே. ஒன்று சேவிக்கிட்டே ரெண்டையும் ஒரே மாதிரி சேவிப்பேன். கோலமலர்பாவைக்கு அன்பாகியா அப்படின்னு அடுத்த பாஷரத்தில் தெரிவிக்கிறார். நான் இவ்விடத்துல விழி கோலமலர்பாவைக்கு அன்பா என் அன்பேயோ, கோலமலர் பாவைக்கு அன்பர் ஆனவனே என்று அழைக்கிறார் அழ்வார். கோலமலர்பாவை அழகிய புஷ்பத்திலே அவதரித்த பெண்ணானவள் பத்மேஸ்தி தாம், பத்மத்திலே உற்பத்தியானவள். இவருக்கு என்ன பொறுப்பு, உனக்கு ரொம்ப பொருத்தமானவன் சொன்னார். அதைத்தான் அனுரூப சப்தத்தாலே சொல்லப்படுகிறோம்.
இப்படி அபிமதமாய் அனுரூபமாய் இருக்கிறவை எவை என்னே?
ஆமா, அது என்ன, அபிமத அனுரூபமா இருக்கு. பகவன் நாராயண அபிமத அனுரூப, அபிமதமாகவும் அனுரூபமாக இருக்கக்கூடியது எது, அதெல்லாம் அவனுக்கு எந்த எம்பெருமான இருக்கே அபிமதமா இருக்கு, இடத்துல எது அனுரூபமா இருக்கு அதை மேலே சொல்கிறார். ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீராதி என்று மேலே தெரிவிக்கிறார். அவைகளெல்லாம் அபிமதமாகவும் இருக்கு, அனுரூபமாகவும் இருக்கு. எம்பெருமானுக்கு இட்டத்திற்கு விஷயமாகவும் இருக்கிறது. இவ்விடத்திலே உண்டான ஒவ்வொன்றும் அவனுக்கு இட்டத்திற்கு விஷயமா இருக்கு, ஒவ்வொன்றும் அவனுக்கு பொருத்தமாகவும் இருக்கிறது, அனுரூபமாகவும் இருக்கிறது. அவைகளை அதைகளை பட்டியலிட்டு காட்டுகிறார் மேலே.
அவனுக்கு இவள் ஸ்வரூபம் அபிமதமாய் இருக்கையாவது,
அவனுக்கு எம்பெருமானுக்கு பிராட்டியனுடைய ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா திவ்ய ஆத்ம ஸ்வரூபம்னு பண்ணணும். ரூபம் வேறு, ஸ்வரூபம் வேறு, ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும். ரூபம்னா வடிவு, திருமேனி, பாடின்னு அர்த்தம். ஸ்வரூபம்னு சொன்ன திவ்யாத்ம ஸ்வரூபம், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வேறு, சரீரம் வேறு. ரூபம்னு சொன்ன வடிவு, ரூபமை வாசியன் மகிமானம் வியாஜன்னு வேதாந்தம் சொல்லு, புரியுதுக்காக சொல்றேன். ரூபத்தை பார்த்தாலே தெரியுதுண்ணா, ரொம்ப இவருடைய பெருமை நன்னா தெரியுது. பார்த்தாலே சேமிச்சாலே தெரியுறது. திருமேனியே அதை சொல்லித் தருவதாக இருக்கிறது, போட் சொல்வதாக இருக்கிறதுன்னு சொல்லுவார். அது ரூபம். ஸ்வரூபம்ன்றது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபம் இவனுடைய இஷ்டத்துக்கு விஷயமா இருக்கு, இவனுடைய வடிவும் இவனுடைய இஷ்டத்திற்கு விஷயமாக இருக்கிறது. இவனுடைய ஆத்மஸ்வரூபமும் அனுரூபமா இருக்கு, இவருடைய அந்த வடிவும் அவனுக்கு அனுரூபமாக இருக்கிறதுன்னு காட்டுறாரு.
இவள் ஸ்வரூபம் அவள் ஸ்வரூபத்துக்கு தாரகமாக இருக்கை.
இவள் ஸ்வரூபம்,
இவள் ஸ்வரூபம்,
இவளுடைய ஸ்வரூபமானது திவ்யாத்ம ஸ்வரூபமானது
அவள் ஸ்வரூபத்துக்கு,
அவன் திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு
தாரகமாக
தாரகம். இவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தாலே அவன் தரிக்கிறான். தரிக்கிற அப்படின்னாலே இவளுக்கு சத்தம் உண்டாகினாலே அவன் தரிக்கிறான் அர்த்தம். அவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை இந்த பிராட்டியனுடைய ஆத்மா தரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தாரணமாவது அவன் தரித்திருப்பது இவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை உடைய ஆகையினாலே, இவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்திற்கு ஒரு குறைவும் இல்லாத உடையினாலே அவன் தரிக்கிறான்னு அர்த்தம். மேல
விவரிக்கிறேன்.
தாரகம்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தை ஒரு பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துல நம்ம நெய் வச்சிருப்போம். பாத்திரம் இருக்கு, அதுக்கு தாரியம் அப்படின்னு இருக்கு, அது தாரகம்னு இருக்கு. பாத்திரமானது தரிக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய நெய் அதனாலே தரிக்கப்படுவது, அது தாரியம்னு பேர். தாரக தாரிய பாவம், தாரிய தாரக பாவம் என்று தெரிவிப்பார்கள். இந்த தாரகமாக இருக்கிறது திவ்யாத்மஸ்வரூபம் பிராட்டிக்கு என்ன, எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் இவடாலே தாங்கப்படுகிறது, தரிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் அல்ல. இவ்விடத்துல அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு காலத்திலையும் எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் இன்னொன்னாலே தரிக்கப்படுறதுன்னு சொல்றது தவறு. அவனுடைய திவ்யாத்மஸ்வரூபம் மற்றவைகளை தரிக்கின்றன, அது தாரகமாக இருக்கிறது, மற்றவைகள் தாரியமாக இருக்கிறது, அது உண்டு. தாரி தாரக பாவம் சொல்லப்படுகிறது, அது நாராயண சப்தத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம். நவவித சம்பந்தம் சொல்லுவேனா, பிதாஜா ரட்சகா சேட்டி பர்த்தா ஜேயோ ரமாபதி சுவாமி ஆதாரோ அப்படின்னு சொல்றோம். ஆதார ஆதேய பாவம் சொல்கிறோம். இந்த ஆதாரமாக எம்பெருமான் இருக்கிறான், மற்ற வஸ்துக்கள்லாம் ஆதேயமா இருக்கு. அந்த பிராட்டியனுடைய திவ்யாத்மஸ்வரூபம் அவனாலே தரிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் இல்லையா. பிராட்டியனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அவனுக்கு தாரகம்னு சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு தாரகமாக இருக்குன்னு தெரியுமா, இது தெரியுமா, அலையில எடுத்திருந்த உடனே சுட சுட பான், அதுதான் தாரகம் அப்படின்னு அர்த்தம். அது தாரகம்னா அது அப்படியே தாங்கிறதா இருக்கிறேன், அதில் உட்காந்து இருக்கான், அதில் உட்காந்து கிடையவே கிடையாது. தாரகம்னா அதை கொண்டு நான் உயிர் வாழ்கிறேன்னு அர்த்தம். அது இல்லை அவர் போனால் என்னாலே வாழ முடியாது, சத்தாகாரி பிறக்கும், தான வியோகம் ஏற்படும்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார் விடத்தில், அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதை அழகாக காட்டுற மேலே அவனன் காட்டினான காலத்திலே மாயாசிரத்தை காட்டினான் சீதைக்கு, அதே போல மாயா சீதை, சீதையும் பண்ணினான், சீதையை கொண்டு வந்து வெற்றன் பாருன்னு வெட்டினான். அந்த காலத்தில் ராவன் முன்னாரே ராவன் ராமலக்ஷ்மணர்களுடைய தலையை அறுத்து கொண்டு வந்து காட்டுகிறான் சீதை முன்னாரே. ராமனையும் லக்ஷ்மணனையும் சிரச்சேதம் செய்துவிட்டேன், அவர்களது தலையை பார்னு மாயா சிரஸ், மாயா உண்மையினால் கோரியாக அது கவனமாக தயாரிக்கப்பட்டது, அதை கொண்டு வந்து காட்டுகிறான். அப்போ ரெண்டு பேரும் உயிரை விடலை. சீதா பிராட்டி அழுது புலம்பினாள் காலத்திலே மாயாசிரத்தை பார்த்த காலத்தில். நஞ்சியர் கேட்கிறார் பட்டரிடத்துல, உலகத்திலே எல்லா பெண்களும் அழுகிறா போறே தானே சீதையும் அழுதாள். அழகான வார்த்தை, நம்ம பற்றி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா. எல்லாம் பர்த்தா போன உடனே அங்கே போயிட்டீரே, நான் விட்டுட்டு போயிட்டீரே, நான் விட்டுட்டு போயிட்டீரேன்றான். உடனே அந்த பர்த்தா எழுந்திருந்து வரியா ஆயிடுச்சுன்னு போறேன்னு கேட்குறேன். கேட்க மாட்டான்ற தைரியத்தில் தான் இவன் சொல்றான், அதனும் போயிட்டா நம்ம வரமாட்டார்ன்ற வீட்டில் தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்றான். இது அழிவு புலம்புறாளே, இதுக்கு சீதா பிராட்டி அழிவு புலம்பினதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, உடனே உயிர் போக வேண்டாமோ ஆனால் லோகத்திலே மற்ற பெண்களைப் போலையா சீதை சக்கரவர்த்தி திருமனுடைய மாயா சிரத்தை கண்டவாறே உடனே பிராணனை விட்டிருக்க வேண்டாமோ, தன்னுடைய பிராணன் போயிருக்க வேண்டாமோ, பிராணனை விட இல்லை பிராணன் தன்னுடைய போயிருக்க வேண்டாமோ என்று கேட்டார். அது சொன்னார், இவளுடைய சத்தைக்கு இவள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த சிரசு இல்லை, சிரசு இல்லாமல் இருப்பதில்லை, அது நல்ல காரணம். எது காரணம் தெரியுமா? தெய்வம் அறிய அந்த எம்பெருமானுக்கு ஒரு குறைவும் இல்லாமையாலே அவன் உயிரோடு இருக்கான், அதனால்தான் இவள் உயிரோடு இருந்தாள், அதனாலே ஒரு குறைவும் கிடையாது. உண்மையிலேயே அது இல்லை, உண்மையிலேயே அவனுக்கு பிராணவியோகம் ஏற்படலை, அதனால தான் இவள் தரித்திருந்தாளே தெரியாது வேற. ஆனால் இவளுக்கு தெரியாது போனாலும் கூட உண்மையிலேயே ஏற்பட்டிருந்தால் பிராணவியோகம் தன்னுடைய ஏற்பட்டிருக்கும், அது கிடையவில்லை. அதே போலத்தான் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் இவளுக்கு உண்மையிலேயே எந்த விதமான ஆபத்தும் இல்லாதபடியினாலே சக்கரவர்த்தி திருமகனுடைய பிராணம் போகவில்லை, அவனும் வருத்தப்பட்டான் கண்ணர். ஆக நிரூபகம் சொரூப நிரூபகம் எது, அந்த தாரகம் எது, இவள் இருப்பது உயிரோடு இருந்தால் அவன் தரிப்பன், இவளுக்கு உயிர் இல்லாமல் போனால் அவனாலே தரிக்கவே முடியாது, இவளுக்கு பிராண வியோகம் ஏற்படுமே ஆனால் அவனால தரிக்க முடியாது, அதனால இவளை ஒழிய அவனால இருக்க முடியாது, அவனை ஒழிய இவனாலே இருக்கவே முடியாது ஒரு காலத்திலே. ஆகையினாலே தான் இவ்விடத்திலே சொரூபம் இவனுக்கு அபிமதமாக இருக்கிறது என்று காட்டுகிறான்.
ராவணன் மாயாசிரசை காட்டின போதும் இந்திரஜித்து மாயா சீதையை காட்டின போதும்,
இந்திரஜித்து மாயா சீதையை காட்டினான்,
இருவரும் மெய் என்று பிரமிக்க செய்து
அவன் பிரமிக்க செய்தார், பிரமித்தார்கள் உண்மையோ அப்படின்னு பிரமித்தார்கள். அக்காலத்துல பிரமிப்பு ஏற்பட்டது எல்லாம் மனுஷ்ய பாவனைக்கு சேர பிரமம் ஏற்படுகிறது வாழ்க்கை, மனுஷ பாவனைக்கு சேர அதெல்லாம் தன்னை பற்றி படக்கூடிய வருத்தங்கள் எல்லாம் நாடகம், மற்ற பேருக்காக அவன் படக்கூடிய சிரமம் எல்லாம் உண்மை என்று பிரித்து காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள்.
அந்யோன்யம் தரித்து கிடந்த விடம்,
அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளும் தரித்திருந்தார், ராமன் சிரத்தை பார்த்த உடனே அவளுக்கு பிராணம் போகல, சீதையுடைய மாயான சீதையை அடித்து அவன் உதைத்த காலத்திலேயே இவருக்கு பிராணம் போகவில்லை. இதனாலே
சொரூபத்தையாலே இரு,
சொரூபம் சொரூபத்துக்கு ஒரு குறைவும் இல்லை, சொரூபத்துக்கு ஒரு குறைவும் இல்லாது அப்படின்னாலே தரித்திருந்தார்கள். ஆகா பரஸ்பர தாரகமாக இவருடைய சொரூபம் அவனுக்கு தாரகமாக இருக்கிறது, ஆகியனாலே அபிமதமாக இருக்கிறது என்று கட்டுற.
அவன் ஸ்வரூபம் இவளுக்கு தாரகமாகிறது ஸ்வரூபதா,
அவன் ஸ்வரூபம் அதுதான் அழகா சொல்ற, அவன் ஸ்வரூபம் அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் இவளுக்கு தாரகமாக ஆகிறது ஸ்வரூபத்தினாலே, திவ்யாத்ம ஸ்வரூபத்தாலே, அவன் திவ்யாத்ம ஸ்வரூபத்தாலே இவளை தாங்குகிறான், அதனாலே அவன் தாரகமாக இருக்கிறான். இவள் தாரியம் திவ்யாத்ம ஸ்வரூபமான திராட்சியனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அவனாலே தாங்கப்படுகிறது, அதனாலே ஸ்வரூபத்தாலே இவளுடையது அவனுக்கு தாரகமாக இருக்கிறது, இவளுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அவனுக்கு தாரகமாக இருக்கிறது. என்ன என்ன அர்த்தம்?
இவள் ஸ்வரூபம் அவனுக்கு தாரகமாகிறது அபிமதத்வத்தாலே,
அபிமதம் இஷ்டமா இருக்கிறபடியினாலே, ரொம்ப இஷ்டமா இருக்கிறபடியினாலே அது பிரிந்தால் இவனாலே தரிக்க முடியாது. ரொம்ப இஷ்டமான வஸ்துவை பிரிந்தால் பிராணே போடும், ஒருத்தர் ரொம்ப ரத்தனத்தினத்துல பிரிந்து, ரத்தனம் என்ன நாயினிடத்துல பிரிந்து, உடைய நாய் நாய்க்கு மரணம் சம்பவித்து விட நாய் போயிட்டேன்னு இவர் பிராணை நம்ம போடுறேன் உலகத்தில் பாதிக்கிறோம், நாயினிடத்துல பிரீத்தி அந்த காலத்தில் ஜெரித்திரம் சிலம் சின்னவங்க இடம் போயிட்டே இருக்க பெரிய கூட்டம் என்னான்னு கேட்டார். கேட்டால் சொன்ன ஒரு சேவகனுடைய நாயை ஒருவன் அடிக்க, ஒரு சேவகனுடைய நாயை ஒருத்த அடித்தான் பக்கத்து வீட்டுக்காரன் அடித்தான், அடித்த உடனே என்ன பண்ணா என் நாயை அடிக்கிறதாவதுன்னு அவனை குதிட்டான், அவனுக்கு பிராணம் கொடுத்தேன், பிராணம் போயிட்டவுடனே இவனும் பிராணன் உடனான், இந்த நாயினிடத்துல எவ்வளவு பிரீத்தி, பாரமான பிரீத்தி, அந்த அபிமதமான அதுதான் தாரகம்னு நினைக்கிறான், அது நம்மை தரிக்கிறது, அது இல்லாமல் போனால் நம்ம அதை தரிக்கவே முடியாது, அவரை விட்டு அகன் உயிர் ஆத்தகில்லான்ற அழிவார். அதுபோல சில பேர்கள் அல்ப வஸ்துவ நடத்துல பிரீத்தியை வைக்கிறார், வைத்து அவர்கள் அதையே தனக்கு தாரகமாக கொள்கிறார்கள், அது இல்லாமல் போனால் இவர்களாலே தரிக்க முடிவதில்லை, அது எதனாலே அபிமத விஷயமாய் இருக்கிறபடினாலே. இதை பார்த்த பார்த்தவொடனே திருக்கண்ணவங்க அழந்து தொடித்து ஒரு சுத்ர புருஷன் காபுருஷன் ஒன்றும் தெரியாது, அவன் ஒரு நாயை அடித்தான், தன்னுடைய ரட்சணத்திலே ஒதுங்கிற நாயை அடித்தான், நாயை கூட கொல்லலை, நாயை அடித்தான் அவ்வளோதான் பக்கத்து வீட்டுக்காரன் அடித்தான்னு அப்படின்னாலே அந்த வேலைக்காரன் அடித்தானே அவன் கொடுத்தான். இப்போ எவ்வளவு பிரீத்தி எது நடத்தல, அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய ரட்சணத்திலே நாம் ஒதுங்குவோமே ஆனால் சுத்ர ஜந்து இவனுடைய ரட்சணத்திலே ஒதுங்கிட்டு, இவன் அல்பசக்தியை உடையவன், இவன் சர்வஜன் அல்ல சர்வசக்தி அல்ல, அப்படிப்பட்டவன் தன்னை அழியுமாறியும் ஒரு ஜந்துவுக்காக இப்படி காரியம் செய்தான் என்று சொன்னால் எம்பெருமானுடைய ரட்சணத்திலே நாம் ஒதுங்கினால் நம்ம ரட்சிக்க மாட்டோம்னு நினைத்தார். இந்த நாயோபாதி தம்மை அனுசந்தித்துக் கொண்டு நாயை போலன்னு அர்த்தம், சில பேர் என்ன பண்ணிட்டா நாளைக்கு வேலை இருக்காரு, நாளைக்கு கையெல்லாம் ஊறிட்டு நடந்து வந்தாருன்னெல்லாம் இப்படிதான் சில பேர் எழுதி வச்சிருக்கா. கிடையாது, நாயை போலே நினைச்சு நீட்டார். நாயை வந்தடைந்தேன் நல்கியானை ஆட்பண்டருடைந்தாரு. அதுபோல வந்தார் திருக்கண்ணபுரம் பத்தராவி பெருமாள். பத்தராவி பெருமாளுடைய திருப்புட வாசல் நிலையிலே ஒதுங்கி கிடந்தார் என்று சரித்திரம், பிரசித்தமான சரித்திரம். ஆக தாரகம் எதனாலே, அபிமத விஷயமாய் இருக்கிறபடியினாலே தாரகம். அவளுக்கு ஏதாவது ஏற்பட்டால் இவனாலே தரித்திருக்க முடியாது. ஆக அவன் இவளை தரிப்பதிருக்கிறதே, அது சொரூபதா சொரூப பிராப்தம். இவளுக்கு அவன் இவளை அவன் தாரகமாக கொள்வது அபிமத விஷயம் ஆகையினாலே. அழகா சொல்லியிருக்கார் நாயனார், சொல்லியிருக்கார் திருப்பாகர. அவனுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் சுரூப நிபந்தனம், இவளுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் பிரணயத்துவ நிபந்தனம் கண்ணர். இவள் அவனுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் என்ன, ரொம்ப உண்மையா இருக்க முடியாது அவனுக்கு. இவளாலே அவனுக்கு பெருமைன்னு எல்லாம் சொல்றது இருக்க, இவளாலே அவனுக்கு பெருமைன்னு சொல்றது பிரணயத்துவ நிபந்தனம், காதல்னால பிரணயத்தினாலே அவனுக்கானே இவளுக்கு பெருமை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். இவளுக்கு சொல்லும் ஏற்றம், இவளாலே அவனுக்கு ஏற்றம், இவளாலே எல்லாம்னு சொல்றான் அந்த எம்பெருமானை சொல்லும் பொழுது. அது எதனாலே, அப்படி அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆக தன்னை அவளிடத்திலே அப்படி ஆக்கி வைத்திருப்பதற்கு காரணம் என்ன, பிரணயித்துவம் காதல். அவளுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் எம்பெருமானுடைய காதலாலே ஏற்பட்ட பெருமை, அவனுக்கு சொல்லதெல்லாம் உண்மையாகவே இருக்கக்கூடிய பெருமை என்று காட்டினார். இடத்துல ரொம்ப அற்புதமான விஷயம்.
அனுரூபமாகையாவது
அபிமத அனுரூப
யதா சர்வ கதோ விஷ்ணு ததைவேயம்.
ஆமா, அனுரூபம் பொருத்தம், ரெண்டு பேருக்கும் பொருத்தம். யதா சர்வ கதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமா
என்றும் நித்யை வைஷாதிகன்மாதா
விஷ்ணு ஸ்ரீ நலபாயினி. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார் மைத்ரேயரை, அவரை பத்தியும் சொல்றேன் கேளு. முதல்ல அவன் கேட்டார், மைத்ரேயர் கேட்டது என்னன்னாங்க, காரணத்திலிருந்து ஜெகத்து உண்டாகிறது, காரணத்தை போய் லயத்தை அடையிறது, எவன் இதுக்கு சிருஷ்டி கர்த்தா ரட்டணம் யார் பண்ணுகிறான், நீ மறுபடியும் லயத்தை யாரிடத்தில் போய் அடைகிறது என்று கேள்வி கேட்டார். இந்த பிரம்மத்தை பற்றி எல்லாம் முதல்ல சொல்லிட்டார். சொன்ன உடனே சந்தோஷம் ஏற்பட்டது மைத்ரேயனுக்கு. சந்தோஷம் ஏற்பட்ட உடனே மைத்ரேய பகவான் சொன்னார், சிஷ்யன் ஆச்சாரியர் பராசர மகர்ஷி. பராசர மகர்ஷிக்கு மைத்ரேய போயிட்டு வரேன்னா, இதே போகாது புள்ளேரி, இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் உயர்ந்த விஷயம், இதை நீ இழக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அதையும் சொன்னார் மேலே. அப்படி சொன்ன விஷயம் என்னன்னா, பிராட்டியை பற்றி சொல்றாரு. பிராட்டியை பற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை இவன் தெரிந்து கொள்ளாமல் போகலாமா, எம்பெருமானை மட்டும் தெரிந்து கொண்டால் போகுமா என்று ஆரம்பித்து அப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறான். நித்திய வேஷாதி கண் மாதா, எப்படி எம்பெருமான் நித்தியமோ அதே போல ஜெகத்துக்கு மாதாவாக இருக்கும் இந்த பிராட்டியும் நித்தியமாக இருக்குவாள். நித்திய வேஷாதி கண் மாதா விஷ்ணுவோ ஸ்ரீ, விஷ்ணுவுக்கு ஸ்ரீயாக இருக்குவாள். அனபாயினி, ஒரு காலத்தையும் அவன் விட்டு பிரியாதவள், அப்படிப்பட்டவள் இந்த பிராட்டி என்று தெரிவித்தார். மேலே சொல்றார் எடுத்தபடியாக, தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயம் யதா சர்வகதோ விஷ்ணு, எப்படி எம்பெருமான் எல்லா பதார்த்தங்களையும் வியாபித்திருக்கிறானோ அப்படி இவளும் வியாபித்திருக்கிறாள். அதையினாலே இரண்டு பேருக்கும் மிகுந்த அனுரூபியம் உண்டு, பொருத்தம் உண்டு என்று காட்டுகிறார். இடத்துல
விஷ்ணுனா சாம்பா என்றும்
நீ எல்லா லோகத்திற்கும் தாயாராக இருக்கிறாய். தொம்மாதா சர்வலோகானாம்
தேவதேவோ ஹரிஸ்பிதா,
தேவதேவனான ஹரி எம்பெருமான் பிதாவாக இருக்க, அவன் பிதா நீ தாய். ஜத்திலே இருக்கக்கூடிய சரமான வஸ்துக்களும் அச்சரமான வஸ்துக்களும், சரம்னா சலிக்கக்கூடிய வஸ்துக்கள், எத்தனையோ பதார்த்தங்கள் நம்ம மனுஷியர் அதெல்லாம் தேவ திரியன் மனுஷ தாவரம் சொல்லணும். இந்த தாவரமானது அச்சரம், ஒரு இடத்துலயே இருக்கு, அது ரிமைன் மோஷன்லெஸ் சொல்றோம், அதுதான் அச்சரம். இம்மொபைல் அர்த்தம், மொபைலா அறியும் வஸ்துக்கள், இம்மொபைலா இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதுதான் சராச்சரம். அத்தனை வஸ்துக்களும் உன்னாலும் எம்பெருமானாலும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று வியாப்தி இரண்டு பேருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஆறுரூபியம் உண்டு என்று காட்டுகிறார்.
யுக்தாராமஸ்ய பவதி,
யுக்தாராமஸ்ய பவதி, அடுத்தபடியா ராமனுக்கும் சீதைக்கும் மிகவும் பொருத்தம் என்கிறார் அனுமான் சொல்றான். இடத்துல யுக்தாராமஸ்ய பவதி, பவதி தேவரில் யுக்தா தகுந்தவள், ராமனுக்கு தகுந்தவள், அதனால தான் அனுரூபா என்கிற சப்தத்தை இடுகிறார்னு புராணத்திற்கு சொல்றார், இதிகாசத்திற்கு தெரிவிக்கிறார். விடத்துல
யுக்தாராமஸ்ய பவதி தர்மபத்னி யசஸ்வினி.
தர்மபத்னி, ராமனுக்கு பொருத்தமான தர்மபத்னி, அவருக்கு தகுந்த கீர்த்தி உடையவள். நான் யுக்தாராமஸ்ய பவதி தர்மபத்னி யசஸ்வினி.
பிரதிசந்திஷ மாம் தேவி கமிஷ்யே எத்ர ராகவஹ.
எனக்கு உத்தரவிடு, எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், ராகவன் இருக்கும் இடத்திற்கு போகிறேன்னு கேட்கிறான். என்று கேட்கக்கூடிய விடை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஹனுமான் சீதை நடத்த என்ன சொல்றான், அவளை பத்தி சொல்றான், நீ ராமனுக்கு தகுந்த மனைவி சுத்தாராமஸ்ய பவதி தர்மபத்னி யசஸ்வினி. அவன் தர்மமாக இருக்கக்கூடிய தர்ம மார்க்கத்தில் சித்தை செல்லக்கூடியவர், நீயும் தர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடியவள் தர்மபத்னி, அவனுக்கும் யசஸ் உண்டு, உனக்கும் யசஸ் உண்டு, எல்லா விதத்தையும் நீ அவனும் பொருத்தமான பொருத்தத்தை திருப்பி திருப்பி சொல்றான் அனுமான். அதனால அதை எல்லாவற்றையும் திருவுள்ளத்திலே கொண்டு இவ்விடத்துல எந்தருமானார் அனுரூபா என்கிற சப்தம் இடுகிறார் என்று காட்டுகிறார். எப்பொழுதும் உனக்கு தகுதியாக இருக்கும் விராட்டியோட கூடினவனாக இருக்கிறார். அதான் தவைவோஜிதையா தவஸ்ரீயா. இதுல ஸ்தோத்ரத்தில் ஆடவந்தார் தெரிவிக்கிறார்
என்னும் சொல்லுகிறபடியே இவளுடைய ஸ்வரூபம் அவனோடு ஒக்க சொல்லலாம்படி இருக்கை.
இவளுடைய ஸ்வரூபடை அவனோடு ஒக்க சொல்லலாம்படி, அதுக்கு சேர்த்து சொல்லலாம் போல இருக்கிறபடியினால ஒக்க சொல்லலாம்படி விடார். ஒக்க சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு உண்டான பெருமை அது ஸ்வரூபதாக இருக்கக்கூடியது, இவளுக்கு உண்டானது பிரணயத்துவ நிபந்தனமாக இருக்கக்கூடியது. அந்த ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பொருத்தம் இருக்கிறது என்று காட்டினார்.
ரூப ரூபமாவது விக்கிரகம்.
ரூபம்னா வடிவு, பாடின்னு அர்த்தம். அதுலேயும் பொருத்தம், அதிலே ரெண்டு பேருக்கு அனுரூபம் அபிமதம். இவருடைய அந்த விக்கிரகத்து விக்கிரகம் எம்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு பொருத்தமானது. இவரிடத்துல அபிமதம், இவருடைய வடிவிலேயும் அவன் ஈடுபட்டவனாக இருக்கிறான் என்று அடுத்தபடியாக கேட்டார். நாராயணனுக்கு அனுரூபையாகவும் அபிமதமாகவும் இருக்கும் குணம் முதலியவைகளை உடையவள், சொரூப ரூபங்களை உடையவள்னு அர்த்தம். சொரூபத்தை பற்றி சொல்லிட்டார், எப்படி சொரூபம் அனுரூபமாக இருக்கு அபிமதமாக இருக்குன்னு சொன்னார். இப்போ ரூபம் எப்படி அனுரூபம் எப்படி அபிமதமாக இருக்கு அதை சொல்கிறார். அடுத்தபடியாக
ஸ்வரூபத்தை சொன்ன அனந்தரம் ஸ்வரூப குணங்களை சொல்ல பிராப்தமாக இருக்க
என்ன சொல்லணும் அடுத்தபடியாக. நல்லா நமக்கு தெரியவே தெரியாது, அவர் சொல்கிறபடினால தெரிஞ்சுக்கிறோம். ஸ்வரூபத்தை சொன்ன திவ்யாத்த ஸ்வரூபத்தை சொன்னால் ஆத்மாவுக்கு உண்டான குணங்களை அடுத்தபடியாக சொல்லணும், ஆத்ம குணங்கள் என்னான்னு சொல்லணும். அது சொல்லாமல் அடுத்தபடியாக விக்கிரகத்தை சொல்கிறார், வடிவை சொல்கிறார், திருமேனியை சொல்லுகிறார். அது எதனால ஸ்வரூபத்தை சொன்னால் ஸ்வரூபத்தின் குணங்கள் உண்டல்லவா, ஆத்ம குணங்கள் உண்டல்லவா, அந்த ஆத்ம குணங்களை சொல்ல வேண்டாமோ. ஆத்ம குணங்கள் சாந்தி தயை சாந்த் முதலியவைகளெல்லாம் ஆத்ம குணங்கள். இந்த ஆத்ம குணங்களை பற்றி பேசாமல் விக்கிரகத்தை ஏன் சொல்கிறார்னு கேள்வி.
விக்கிரகத்தை சொல்லிட்டு ஸ்வரூபத்துக்கும் ஸ்வரூபாஸ்ருதமான குணங்களுக்கும் பிரகாசகம் ஆகையாலே.
திருமேனி என்னன்னாக்க ஸ்வரூபத்துக்கும் பிரகாசகம், ஸ்வரூபத்தை சார்ந்திருக்கக்கூடிய குணங்களுக்கும் நிஜமங்கள விக்கிரகம் பிரகாசகம் பிரகாசிப்பிக்க. நிஜமங்கள விக்கிரகத்தை பார்த்தாலே இல்லை ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்கிறார். அதற்கு மேலே ஆத்மாஸ்ருதமான குணங்களை பற்றியும் நல்லா தெரிந்து கொள்ளலாம். இந்த திருமேனியில உள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நிழலிட்டு காட்டும், ஆகையினாலே விக்கிரகத்தை தெரிவிக்கிறார்.
ஸ்வரூபம் அபிமதமாகால் என்றால் ரூபம் அபிமதம் என்னுமிடம் சொல்ல வேண்டாவிட.
ஸ்வரூபமே ரொம்ப இஷ்டமா இருக்கின்ற ரூபம் இஷ்டமில்லைன்னு ஆகுமா, அது ரூபம் இஷ்டமில்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே ரூபமும் இஷ்டமாக இருக்கிறது எம்பெருமானுக்கு.
அதுதான் ஸ்வரூப ரூபாஸ்திதம் என்றே ஸ்வரூபாஸ்திதம் என்றே அபிமதமாயிற்று.
ஆமா, அது ஏன் அபிமதமா இருது, ஸ்வரூபாஸ்திதம் ஸ்வரூபத்தை சார்ந்திருக்கக்கூடியது, திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சார்ந்திருக்கக்கூடியது என்கிறபடியினாலே அது அபிமதமாக ஆகிறது.
ரூபம் அபிமதமாகையாவது.
ரூபம் அபிமதம், ரூபம் வடிவு, வடிவு எம்பெருமானுக்கு இஷ்டமா இருக்கு. அது எப்படி அது விவரிக்கிறார்.
அகலவில்லேன் இறையும் என்று அவள் துணுக்கு துணுக்கு என்னும்படியான அவன் தானும் மேற்கொள்ளும்படியாய் இருக்கை.
அவனுக்கு இதுல மிகவும் ஈடுபாடு, அவனுக்கு எப்படி ஈடுபாடு, இந்த ஈடுபாட்டை சொல்கிறார். அவளுக்கு எப்படி ஈடுபாடோ அது போல அவள் இவருடைய திருமேனியில எவ்வளவு ஈடுபாடோ இருக்கார். அகரகில்லே இறையும் பட்டஸ்தலத்துல பிராட்டி இருக்கார், பட்டஸ்தலத்துல இருக்கக்கூடிய பிராட்டி அவ்விடத்துல இருந்து கொண்டே சொல்றார். கீழே இறங்கி சொல்ல, கீழே இறங்கி இந்த வார்த்தை சொன்னான்னா பொய்யா போயிடும். அகலகில்லேன் இறையும் ஒரு க்ஷணம் கூட இந்த மார்பை விட்டு என்னாலே பிரிய முடியாது அப்படின்னு சொல்றார். வரக்கூடிய காலத்துல அங்கிருந்துட்டே சொல்லணும், அதில் இறங்கிருந்து சொன்னா இப்பதான் பிரிவு ஏற்படுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். சக்கரவர்த்தி திருமணத்தில் வந்தான், திருஷ்டாந்தம் சொல்றேன், சக்கரவர்த்தி திருமணத்தில் அனுமானம் தான். வந்த உடனே என்ன சொன்னான், நம்ம டாட்டி என்ன சொன்னான்னு கேட்டான். ஒரு மாத காலம் உயிரோட இருப்பேன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னான். அப்படியா, அப்படி சொன்னாடா, சிரஞ்சீவத்தை வைத்தே ரொம்ப காலம் இருப்பேன் வைத்தே போகாது, அவளுக்கு உயிர் போய் போகாது. எதி மாசம் தரிஷதி, ஒரு மாதம் உயிரோட இருப்பலை யாரால் ரொம்ப காலம் உயிரோட இருப்பாள். அஜீவேயம் க்ஷணம் அப்படி, நான் அப்படி இல்லை, ஒரு க்ஷணக்காலம் கூட என்னை அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது. தினா தான் மசிதே க்ஷணம், அந்த மையார் கருங்கண்ணியை விட்டு என்னால் ஒரு க்ஷணம் இருக்க முடியாது என்று சக்கரவர்த்தி திருமான் சொன்னான். சொன்ன உடனே பராசர பட்டர் கோஷ்டி அந்த பிரிந்திருக்காரு, சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியது, சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய வந்து சொன்ன உடனே சுந்தரகாண்டம் முழுவதும் சீதையனுடைய பிரபாவத்தை தான் வர்ணிக்கிறது என்று பராசர பட்டர் அடிக்கடி சொல்வார். சுந்தரியை பற்றி சொல்லக்கூடியது, அவருடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய காரணத்தினாலே இதற்கு சுந்தரகாண்டம் என்றே பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுவார் அடிக்கடி. நஞ்சீர் கேட்டே இருந்தார், சகலசாஸ்திர வித்தமர் நஞ்சீர் இப்படி சொன்னாரே, நஞ்சீர் பட்டர் இப்படி சொல்றாரே, இந்த பட்டர் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணித்து. காதலன் சொல்றான், எம்பெருமான் சொல்றான், ஒரு க்ஷணக்காலம் கூட விட்டு இருக்க மாட்டேன்னு சொல்றான். அவள் சொல்றா, ஒரு மாச காலம் இருப்பேன்னு சொல்றான். இப்ப நீர் சொல்றேன், அவளுக்கு அவளுக்கு தான் பெருமை, சீதைக்கு தான் பெருமைன்னு சுந்தரகாண்டத்தை பூரா. ஆனால் அது பார்த்தா அப்படி தெரியல, அவள் சொன்ன வார்த்தையை பார்த்தா ஒரு மாத காலம் பிரிஞ்சிருப்பேன்னு, பர்த்தாவை விட்டு ஒரு மாத காலம் பிரிஞ்சிருப்பேன்னு சொல்றவள் வந்தவளா, பர்த்தா சொல்றான் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்றான். அவன் உயர்ந்தவரா, இப்ப ராமனுடைய பிரபாவம்னா சொல்லிச்சு, சீதையனுடைய பிரபாவம் சொல்லலையேன்னு கேட்டார். பட்டர் உடனே கேட்டார், சொன்னானே சீதானான்னு கேட்டார். சொல்லிட்டா இருப்பான், க்ஷண காலம் கூட உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அடுத்த பிராணம் போயிடணும், பிராணம் போச்சா, சொன்னானே சீதான், க்ஷண காலம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றான். சொல்லிட்டு அப்புறம் இத்தனை காலம் இருந்திருக்காங்க, அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னார். சிரித்தார், பட்டர் மேல சொன்னார், ஒரு மாத காலம் பொறுத்துக்கலாம், இந்த பிராட்டி இருக்காரே, பிராட்டி இவனை விட்டு ஒரு மாத காலம் பொறுத்துக்கலாம், அவ்வளவுதான் திருவேணியுடைய சௌந்தரிய திவ்யாத்ம குணம். ராமனுக்கு குறைவு என்ன குறைவு, அவனுடைய குணங்களும் திவ்யாத்ம குணங்களும் திவ்யா திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய குணங்களும் ஒரு மாத காலம் பொறுத்துக்க முடியாது. நான் பிராட்டியனுடைய கருங்கண்ணி, அந்த பேர் அவயவம் கூட இல்லை, அவனுடைய கடைக்கண்ணை மாத்திரம் நினைத்தான். இனாதாம் அசிதேக்ஷணாம், கண்ணங்கரே இருக்கக்கூடிய அவருடைய கண்ணழகிற்கே உடனே உயிரை விட்டு விடும்படியா செய்கிறது, இந்த பார்வை என் பேரிலே படாமல் போமே, ஆனால் ஒரு கணக்காலம் கூட தெரிக்க மாட்டேன்கிறார். அப்ப யாருடைய பிரபாவம் சொல்லப்பட்டது, பிராட்டியனுடைய அவயவத்திலே ஒன்றுக்கு இந்த பெருமை, ராமனை விட்டு ஒரு மாச காலம் பொறுத்துக்கலாம், அவ்வளவுதான் இவருக்கு பெருமை, அதனால இதனாலேயும் அவருடைய பெருமை தான் சொல்லியிருக்கேன் என்று நிரூபித்தார்கள். பட்டர் சொல்றதுக்கு கேட்கிறமா, பட்டர் அம்மா பிள்ளை அற்புதமா சொல்ற என்று சரித்தார். அதை திருஷ்டாந்தமாக சொல்றது இவ்வளத்துல, பிராட்சி வட்டத்தலத்தை விட்டு இறங்கி என்னால ஒரு க்ஷண காலம் கூட இருக்க முடியாதுன்னு ராமன் சொன்ன மாதிரி ஆயிடும், ஆகையினாலே ஒரு க்ஷண காலம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு வட்டத்தலத்துல இருந்துட்டே சொல்ற. ஒரு காலத்திலேயே அதை விட்டு பிரிந்து இறங்கி சொன்னாள்னு சரித்திரம் கிடையாது. அழகில்லேன் இங்கே அலர்மேல் மங்கை, எங்க இருக்கு பாட்டு, அலர்மேல் மங்கை உரை மாறுபா, அலர்மேல் மங்கை உரையும் மாறுகளே இருக்கும் அவனே. அந்த உரையக்கூடிய பிராட்டி என்று சொல்றார், உரையும் பிராட்டி சொல்கிறாளே ஒழிய இறையும் அகலகில்லேன் என்று, உரையாமல் அருகிலே நின்று பிராட்டி சொல்லவில்லை என்பது பாட்டில் இருந்தே கிடைக்கிறது. அந்த சிவமங்கல விக்கிரகம் அவ்வளவு உயர்ந்தது, எம்பெருமானுடையது பரமபோக்கியமாக இருக்கிறது பிராட்டிக்கு, அவள் மேல் விழுகிறாள், அப்படிப்பட்ட இடத்துல இவன் மேல் விழுந்து இவன் ஆசைப்படுகிறான், அப்படிப்பட்ட அபிமதமான வடிவு படைத்தவள் என்று தெரிவிக்கிறார்
என்று அவள் துணுக்கு துணுக்கு என்னும்படியான
துணுக்கு துணுக்குன்னு பயப்படுறாள், என் நடந்து ஏற்படுமோ, கிருவி ஏற்படுமோ, முடியாது முடியாது, எனக்கு சக்தி கிடையாது என்று அவள் பயப்பட்டு கொண்டே இருக்கச்சே பயப்பட வேண்டிய அவசியம் என்ன, அது பரம போக்கியம், ரொம்ப போக்கியமா இருக்கக்கூடிய வஸ்துவை நாம் பெற்றோமே, ஆனால் என்ன ஏற்படுமோ என்ன ஏற்படுமோ, இது நமக்கு நிற்குமா என்று சந்தேகம் ஏற்படுறது. இந்த காலத்தில் பராசரப்பட்டர் வாசலில் விளையாடிட்டு இருக்கார், வீதியில் விளையாடிட்டு இருக்கார், விளையாடிட்டு ஒரு பெரிய வித்வான் வந்தார், அவன் பெரிய சர்வைக்கப்பட்டார் அப்படின்னு பெருசா சர்வைக்கப்பட்டனு விருதுன்னு வந்தார். கோபம் வந்துடுது இந்த குழந்தை, குழந்தை கோபம் வந்து குழந்தைன்னு நான் பாரகனா இருக்கேன், எட்டு வயசு கோபம் வந்து, யார் பெருமானார் முதலையாண்டான் புறத்தாழ்வான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் போன்ற மகனீயர்கள் எழுந்திருக்கக்கூடிய இந்த சீனவரங்க பெரிய கோயிலே சர்வைக்கப்பட்டன் என்று விருதுந்தி மற்றொருத்தன் வருவதாக நினைத்தார். கையில ஒரு மன்னர் இருந்தார், நேரம் போனார், சர்வைக்கப்பட்டன் என்று விருதுவதி திரிகிறாயே, இந்த கையில எத்தனை மணல் இருந்து சொல்வோம் கேட்டார். ஆஞ்சனாங்க சிரிச்சுன்னு சொன்னா, அதை எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது, நான் சொல்லட்டுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, இது இத்தனை 1173 துளிகள் அப்படின்னு சொல்ல முடியாமல் வேணால் போகலாம், ஆனால் ஒரு கைப்பிடி மணல் என்று சொல்ல தத்திலையே அவ்வளவு சொல்லலையே. நான் கேட்டேன் இது எவ்வளவு மணல்னு கேட்டேன், அவ்வளவு சொல்லுங்க ஒரு கைப்பிடி மணல் சொல்லலையே. இது தெரியாதவனுக்கு சர்வைக்கப்பட்டன் என்று ஒரு விருது ஒரு கேடா அப்படின்னு அவனா அந்த பழத்தையை தூக்கி மடியில் வச்சுட்டான். நேரம் வந்தான், நேரம் வந்து பொன்னாச்சியார் இருக்கா, பொன்னாச்சியார் இடத்தை கொடுத்து இந்த பழத்தையை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். பொன்னாச்சியார் அந்த பழத்தை எடுத்து தலப்பாரம் நல்லா மூடிட்டு ஒருத்தர் கண்ணும் படாமல் உள்ள கொண்டு போய் தாயாரிடத்தை கொடுத்து, அவருடைய தாயாரிடத்துல அதாவது ஆண்டாரிடத்தை கொடுத்து ஜாக்கிரதையா பார்த்து உங்க குழந்தை, இந்த குழந்தை நமக்கு தங்கப்போகிறதான்னு வருத்தப்பட்டாலும் அந்த காலத்துல. காரணம் என்ன, இவ்வளவு ஞான நிதியாக இருக்கக்கூடிய குழந்தை நமக்கு பிள்ளையாக வெகு காலம் இருப்பான், எம்பெருமான் கைப்பற்றி விடுவனும் கொண்டு போய் விடுவனும்னு பயப்பட்டாளாம். அதனால நல்ல வஸ்துனாக்கா எப்பொழுதும் பயப்படுவார்கள், யார் கொண்டு போடுவாடோ யார் கொண்டு போடுவாடோ, தூக்கமே வராது ஒரு காலத்துல. நல்ல ரத்னத்தை பெற்றவன் ஒரு காலத்துக்கு தூங்க மாட்டான், ஐஸ்வர்யத்தை பெற்றவன் தூங்க மாட்டான். அதனால நம்ம ஆத்துல வச்சுக்காமல் பேங்க் லாக்கர்ல வச்சுடுறோம் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு. ஆக லோகத்திலே ஐஸ்வர்யத்தை பெற்றவன் எப்படி நிந்திரை கிடையாதோ அதே போலத்தான் இவனுக்கும் பிராட்டிக்கும் பிரிந்தால் கணிக்க மாட்டான். அப்படிப்பட்ட பிராட்டியின் பேரிலே இவர் விழுகிறான், இவனுக்கு மிகுந்த காதல். விஜயஸ்ரீயை பார்த்தாள், வீரன் கோலத்தை கண்டாள். என்ன வீரன், என்ன அழகா வந்தார், மாலை எடுத்து வந்தார். மாலை எடுத்து வந்த உடனே கல்யாணமா, நான் கல்யாணம் காசுப்பட்டு வரலையே, பெண் கிடைக்கலன்னு ரொம்ப நாளாக பிரம்மச்சாரியா இருந்து வயசு 50 ஆயிடுச்சு, சக்தி பூர்த்திக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன்னா கிடையவே கிடையாது. பெண்ணு தேடி நாம் வரவு, கல்யாணம் என்றால் ஐயரும் வசிட்டரும் தான் அதற்கு கடவுள், அவள் ரெண்டு பேரும் சொல்லணும்னா. வார்த்தையை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டாளாம், இதை கண்டு பித்ரு பாரதந்திரத்தை கேட்டாள், புரோஹித பாரதந்திரத்தை கண்டாள், கண்டவாறே ஆச்சரியப்பட்டாள். நீரானாள் விட்டார் உலகத்தில், நீரானாள் நீ முடிய போனாலும் பிராட்சி உயிர்ப்பனவாறே போய்த்தான், அதிலே நீராடினான். அடுத்தபடியா அவள் நீரானாள், இவன் நீராடினான். அதிலே வில்லிருத்து, வில்லிருத்தான் மெல்லியல் தோல், மிகவும் அழகிய மிருதுவான தோளை உடையவளிடத்திலே போய்த்தான். அதை ஈடுபட்டான் காலத்திலே பிராட்டியனுடைய வடிவழகை அப்பொழுதுதான் கண்கொண்டு பார்த்தான். அவன் நின்ன கோலத்தை கண்டான், அவளை ஆசைப்பட்டான், அவளுடைய விக்கிரத்தை ஆசைப்பட்டான். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்த்தான் என்பதுதான் அபிமத்தார் ரூபா என்பதற்கு அர்த்தம் என்கிறார் இவ்விடத்தில்.
அழகிய
நோக்கம், பார்வையை இவன் ரசித்தான், பார்வையை அனுபவித்தான். ஒவ்வொரு அவயவத்திலேயும் ஏற்படக்கூடிய அழகை இவன் மிகவும் விரும்பி அனுபவிக்கிறான். அதுதான் அபிமத்த ரூபா என்பதற்கு அர்த்தம்.
மாமலர் மங்கம் என நோக்கம்தான் என்று அவனுக்கு உண்ணும் சோர் பருகு நீரும் இவள் வடிவே ஆகியே இருப்பது.
அவளுக்கு மனநோக்கம் உண்டான்னு இருக்கு, இந்த உண்டான்ற சப்த சுவாரத்தை சொல்ற. அவளுடைய மனநோக்கம் அழகிய பார்வைன்னு அர்த்தம், மனநோக்கம்னு அழகிய பார்வை, அது அழகிய பார்வையை உண்டான் உண்டான்னு அனுபவித்தான். உண்டான்னு சொன்ன அப்படின்னால என்ன, இவருக்கு எம்பெருமானுக்கு பிராட்டியினுடைய வடிவுதான் தாரக போஷக போக்கியமான். புண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் வாசுதேவ சர்வம்னு எல்லாரும் இருக்க, அந்த வாசுதேவன் எதை உண்ணும் சோறு பருக நீராக கொண்டார், உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் அழுவார் சொல்ற, அது தத்துவ தரிசி வச்சனம். தத்துவம் எப்படி இருக்கான், உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் பிராட்டியனுடைய வடிவடைந்த என்று நினைக்கிறான்.
இது அனுரூபமாகையாவது,
இது அனுரூபம், இது வடிவு அனுரூபமானது எப்படி, துல்யசீல வயோவிருத்தம் துல்யாபிஜன லட்சணம் ராகவோர் கதி வைத்தேன் கீழே தெரிவித்தேனே, சீலத்தினாலேயும் குணத்தினாலேயும் வயசினாலேயும் விருத்தத்தினாலேயும் பொருத்தமாக இருப்பது. அதைத்தான் இடத்துல ரூபம் அனுரூபமா இருக்கு, எம்பெருமானுக்கு இவ்வளவு ரூபத்துல அனுரூபமா இருக்கு ஆகினாலும் சொல்ற.
ரூபானந்தர பாகுத்வத்தாலே இதுதான் சௌந்தர்யாதிகளாக கடவுது.
ரூபத்துக்கு அடுத்தபடியா சொல்றார் குணம்ன்றது, ஸ்வரூப ரூப குண, குணான்னு சொன்னபடினால இப்ப ஆத்ம குணங்களை சொல்றாரா தேக குணங்களை சொல்கிறாரா? நீங்க சொல்ற ரூபான்னு சொன்ன பிற்பாடு குணான்னு இருக்கிறபடினாலே ரூப குணத்தை சொல்கிறது. ஆத்ம குணம் ரூப குணம் ரெண்டா பிரிச்சுக்கணும். ரூப குணத்தை தான் இங்க சொல்றது. காரணம் ரூபான்னு சொன்ன அடுத்த கணத்துல குணா என்று சொல்லிடப்படினாலே இந்த குணங்கள் சரீரகதமான தேககதமான குணங்களை சொல்லுகிறது.
ரூபானந்த பாவித்வத்தாலே இதுதான்
ரூபத்துக்கு அடுத்தபடியாக சொல்லுகிறபடியாலே ரூபாந்தர பாவித்வம். ரூபம் சொன்ன அனந்தரம் அடுத்தபடியாக இதை சொல்லுகிறபடியினாலே இந்த குணம் வடிவடைய குணங்களை சொல்லுகிறது, தேக குணத்தை சொல்லுகிறது.
இதுதான் சௌந்தர்யாதிகளாக கடவுது.
அது என்ன சௌந்தர்யம்? அழகு முதலியவைகள். சிவமங்கலத்துக்கு விக்கிரகத்துக்கு உண்டான அழகு, திருமேனிக்கு உண்டான அழகு முதலியவைகளை தெரிவிக்கிறது இந்த குணசப்தம்.
இவையும் ரூபத்துக்கு நிறம் கொடுத்து.
ஆமா, இது என்ன பண்றது? ரூபத்துக்கு நிறம் கொடுக்கிறது, வடிவழகுக்கு நிறம் கொடுக்கிறது. இதை சௌந்தர்யம் முதலியவைகள்.
போக வர்த்தகங்களுமாய் இருக்கையாலே
போகத்தை மேலும் மேலும் வர்த்திப்பிக்கிறது. அடிவழக பார்த்துதானே ஈடுபடுற போக எதனால ஏற்படுறது? அழக பார்க்கிறார். அழகானது இவனுடைய போகம், பர்த்தாவுடைய போகத்தை மேலும் மேலும் வளர்க்கிறது. போக வர்த்தகமாக இருக்கிறது. பார்த்துதானே ஈடுபடுறான். இப்ப பார்த்தாலும் அழகில் ஈடுபாடு அடிவழகானது போக வர்த்தகமாக இருக்கக்கூடியது.
அபிமதமாய் இருக்கும்.
அபிமதம் போக வர்த்தகமா இருக்கிற அப்படின்னாலும் அபிமதமாக ஈட்டத்துக்கு விஷயமாகிறது. அபிமதமாயும் இருக்கும்.
அதையேவ அனுரூபமாய் இருக்கும்.
ஆகையினாலேயே ரொம்ப பொருத்தமா இருக்கு ரெண்டு பேருக்கும். பொருத்தம் எதனாலே அனுரூபமா இருக்கு? இந்த வடிவழகு அனுரூபமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். ரொம்ப பொருத்தம். அவனுக்கு அது உண்டு, அவனுக்கு சௌந்தரியம் அதில் உண்டு, இவளுக்கு உண்டு. அதனால அனுரூபமாக இருக்கிறது.
அதையேவ அனுரூபமாய் இருக்கும். விபவ
விபவ அடுத்தபடியா ஸ்வரூப ரூப குண விபவ விபவான்றதுக்கு அர்த்தம் தெரிவிக்கிறார். அடுத்தபடியா
அத்தோ விஷ்ணுரியம் வாணி நீதிரேஷா நயோஹரிகி போதோ விஷ்ணுரியம் புத்திகி தர்மோசௌ சக்ரியா கிரியம். விஷ்ணுவானவர் பொருளாயிருப்பவர்.
சரி,
இப்பிராட்டி பொருளை சொல்லும் சப்தமாயிருப்பவள்.
ஆமா, ரெண்டு பேருக்கும் சொல்றேன். பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம்? அர்த்தம். அர்த்தமாக இருக்கிறான் விஷ்ணு, அர்த்தமாக இருக்கிறான், சப்தமாக இருக்கிறாள் பிராட்சி. சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சப்தமும் அர்த்தமும் போலே, வாக்கும் அர்த்தமும் போலே, வாகத்தா இவ சம்பிருத்தாவ் என்று காளிதாசன் முதல்லயே சொல்றான். ரகுவம்சத்தினுடைய தொடக்கத்துல பார்வதி பரமேஸ்வரன் சொல்லியிருக்கார். சில பேர் ராகவனையும் சீதையும் சொல்றது உண்டு. ரெண்டு பேரும் எப்படி இருக்கா? வாக்கும் அர்த்தமும் போல இருக்கு. வாக்கு சப்தம் அர்த்தம் இந்த ரெண்டும் போல இருக்கக்கூடியவர்கள். பொருள் எம்பெருமான், அர்த்தமா இருக்கக்கூடிய எம்பெருமான், அவள் வாக்காக இருக்கக்கூடியவள்.
இப்பிராட்டி பொருளை சொல்லும் சப்தமாயிருப்பவள். இவள் நியாய சாஸ்திரமாய் இருப்பவள்.
நியாய சாஸ்திரம் பிராட்டி.
ஹரியானவர் நியாயமாகவே இருப்பவர்.
ஆமா, இந்த நியாயம் அதுல சொல்லப்பட்ட நியாயம் இருக்கு. நியாய சாஸ்திரம் அவள், நியாய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட நியாயம் அந்த எம்பெருமான், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நியாயம் அந்த எம்பெருமான்.
பகவான் ஞானமாயிருப்பவர். இவள் அதற்கு உபகரணமான புத்தியாயிருப்பவள்.
ஞானத்துக்கு உபகரணம் என்ன? புத்தியை கொண்டு ஞானத்தை அறிகிறோம், நாம் ஞானத்தை கொள்கிறோம். நல்ல இவன் ஞானம், அவள் புத்தி, அதற்கு உபகரணம்.
அவர் தர்மம், அவர் தர்மமாயிருப்பவர். இவள் அதை சாதிக்கும் நற்கருமமாயிருப்பவள்.
நல்ல கர்மம் சத்கர்மா இவள். அதிலிருந்து சாதிக்கப்படக்கூடிய என்ன? தர்மம். தர்மம் எம்பெருமான். சாதிக்கப்படக்கூடிய எதை கொண்டு அந்த தர்மத்தை பெறுகிறோம்? நல்ல காரியத்தை சொல்லி பெறுகிறோம். இதுதான் சத்கர்மான்னு பேர். இந்த சத்கர்மா பிராட். இப்படி இரண்டு பேருக்கும் உண்டான சம்பந்தத்தை தெரிவிக்கிறார் விடத்துல.
என்று அர்த்தாம்சம் அவனதாய் சப்தாம்சம் இவளதாய் இருக்கை.
அர்த்தாம்சம் அர்த்தமாக இருக்கும் அம்சம் இந்த எம்பெருமானை சேர்ந்தது. சப்தமாக இருக்கும் தன்மை இவளுக்கு உண்டானது.
புன்னாம பகவான் ஹரி ஸ்ரீராமணி லக்ஷ்மி.
ஸ்ரீராமணி லக்ஷ்மி பராசரருடைய விஷ்ணு புராணத்தினுடைய
அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோ சமக்ரதும் பஷ்யதி வீதி சோகோ தாதுஹு பிரசாதான் மகிமா மகிமான
அதுதான்
போட்டு
உலகத்திலே பார்க்கப்படக்கூடிய ஆண் வர்க்கம் எல்லாம் எம்பெருமான், ஸ்ரீ வர்க்கம் முழுவதும் பராசருடைய ஸ்லோகம்
என்னும்படி புல்லிங்க பதார்த்தங்கள் அவரதான்
புல்லிங்க பதார்த்தங்கள் மேல்னு யாரெல்லாம் பார்க்கிறோமோ அதுவும் புல்லிங்க பதார்த்தங்கள். இந்த புல்லிங்க சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் எம்பெருமான், ஸ்ரீலிங்கத்தாலே சொல்லப்படக்கூடிய எல்லாம் பிராட்சி என்று விபஜித்து தெரிவிக்கிறார் இவ்விடத்துல. அதிலிருந்து ஒரு அர்த்தம் சொல்றேன்,
அவனதாய் ஸ்ரீலிங்க பதார்த்தங்கள் இவளதாய் இருக்க சர்வான் போகான் பரித்தியஜ என்று சர்வ போகங்களையும் விட்டு காடேற புறப்பட்டால் எங்கையானே லீலோபகரணங்களும் போகோபகரணங்களும் அவன் விபூதியிலும் விஞ்சியிருக்கை இயம் சா தைதா பார்யா ராட்சசி வசமாகதா சர்வான் போகான் பரித்தியஜ்ய பத்து ஸ்னேக பலாத்கிருதா. ராமபிரானுடைய பிரிய பிரிய பத்னியும்
ராமபிரானுடைய பிரிய பத்னியான சீதை எல்லா போகங்களையும் விட்டாள், விட்டு இந்த ராட்சசிகள் நடுவிலே விரித்திருக்கிறாள் என்று வர்ணிக்கிறார். அதிலிருந்து என்ன தெரியும், பிராட்டிக்கு விபவம் உண்டு. விபவம்னா ஐஸ்வர்யம், ரூப ரூப குண விபவ விபவம் ஐஸ்வர்யம் உண்டு. ஐஸ்வர்யம் உண்டுன்னு எங்கேருந்து தெரிந்து கொள்கிறோம், ஐஸ்வர்யம் இருந்து அதை விட்டிருப்பலையானால் அப்போ ஐஸ்வர்யம் உண்டுன்னு தெரியாது. ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு சொன்னதை காட்டணும், ஐஸ்வர்யத்தையெல்லாம் விட்டு வந்தாள்னு சொன்னாக்கா அப்போ ஐஸ்வர்யம் உண்டுன்னு நல்லா தெரியுது அல்லவா. அந்த பிராட்டியானவள் எல்லா போகங்களையும் விட்டாள், ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டாள், காட்டுக்கு புறப்பட்டாள் என்று சொல்லிட அப்படின்னாலே இவளுக்கு போகஸ்தானங்கள் உண்டு, போக உபகரணங்கள் உண்டு, போக வஸ்துக்கள் உண்டு என்பது தன்னுடைய சித்திக்கிறது. அதனால தான் அவள் விட்டாள்னு சொல்ல முடியுமே ஒழியா ஒன்றுமில்லாதவன் விட்டுட்டான்னு சொன்னால் அர்த்தமே கிடையாது. அதனால் விபவம் உண்டு என்பதை எதை கொண்டு கண்டுகொள்கிறோம், இந்த வாக்கியத்திலிருந்து கண்டுகொள்கிறோம். பிராட்டிக்கு உண்டான விபவம் ஐஸ்வர்யம், அயோத்தியா சாம்ராஜ்யம், அவ்விடத்தில் இருக்கக்கூடிய போகஸ்தானங்கள், போக உபகரணங்கள், தீரோபகரணங்கள், விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாவற்றையும் உடையவள் என்று அதிலிருந்து கிடைக்கிறது. அதை எடுத்து தெரிவிக்கிறார், புருஷனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீலிங்க புருலிங்கத்தாலே சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான், ஸ்ரீலிங்கத்தாலே சொல்லக்கூடியவன் பிராட்டின்னா அது பூரா அவளுக்கு தானே விவம் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை உடையவள் உலகத்திலே பெண்பால் என்கிற சப்தத்தால் பெண்பால் சப்தத்தாலே சொல்லக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பிராட்டியினுடைய அம்சம், பிராட்டியினுடைய வஸ்துக்கள்னு அர்த்தம். இந்த பிராட்டிக்கு விபவம் உண்டு. அதே போல அயோத்தியா அவதாரத்திலே பார்ப்போமே ஆனால் விபவாவதாரத்திலே பிராட்டியானவள் ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டாள், போகங்களை எல்லாம் விட்டாள், நாட்டை விட்டாள், காற்றிற்கு வந்தாள் என்று ஏற்படுகிற அப்படின்னாலே அவளுக்கு ஐஸ்வர்யம் உண்டுன்னு ஏற்படுகிறது என்று விபவ சப்தத்துக்கு அர்த்தம் காட்டுகிறார்.
அவர் விபூதியிலும் மிஞ்சியுள்ள லீலோபகரண போகோபகரணங்கள் எல்லாவற்றையும் விட்டு
எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அவனுடைய விபூதி அவனுடைய விபூதியை காட்டிலே அவனுடையது மிஞ்சி இருக்க
மிஞ்சி
அதிகமாக இருக்கக்கூடியது. அவளையெல்லாம் இவள் விட்டு வந்தாள் என்று தெரிவிக்கிறபடியினாலே அவளுக்கு விபவம் உண்டு என்று தெரிகிறது.
அவரிடம் அன்பாலே உண்டப்பட்டவளாய் துக்கங்களை கணிசியாமல் நிர்மானுஷமான காட்டை அடைந்தவளுமான இவளன்றோ ராட்சசிகளுக்கு வசப்பட்டு நிற்கிறாள். சர்வான் போகான் பரித்தியஜ்யா என்று சர்வ போகங்களையும் விட்டு காடேற புறப்பட்டால் எங்கையாலே லீலோபகரணங்களும் போகோபகரணங்களும் அவன் விபூதியிலும் மிஞ்சியிருக்கை அவையாவனா முத்திலும் வைங்கிலியும் பந்துமூசலும் பேசுகின்ற சித்தில் மெல்பூவையும் விட்டவண்ட செழுங்கோதை பூவைங்கிலிகள் பந்துதூதை பூங்குட்டில்கள் என்னும் அவையும்
உபகரணங்கள் விளையாட்டு கருவிகள்னு சொல்றார். லீல உபகரணங்கள்னா விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய கருவிகள். விளையாட்டுக்காக இருக்கும் கருவிகள் இருக்க அது எதெல்லாம்? அதெல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்க. ஆழ்வார் அவள் உண்ணும் சோறு பருகிறீர் தின்னும் எத்தனையும் எல்லாம் கண்ணன்னு திருக்கோளூருக்கு போனார். திருக்கோளூருக்கு போன தன்னுடைய பெண் பிள்ளையை பற்றி சொல்லிறாள் தாயார். தாயார் சொல்லும் காலத்தில் எல்லாத்தையும் உண்டுட்டு போயிட்டாளே. எல்லாவற்றையும் எப்படி சீதையானவள் எல்லாவற்றையும் திறந்து காட்டிற்கு போனாலும் அதுபோல ஆழ்வார் திருகனையை விட்டு திருக்கோளூர் போயிட்டான். அங்கிருந்து 4 கிலோமீட்டரும் 5 கிலோமீட்டரும் தான் திருக்கோளூருக்கு போயிட்டான். திருக்கோளூர் போச்சு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாளே இவள் என்று தன்னுடைய பெண் விட்டு போன சாமான்கள் இருக்க விளையாட்டு கருவிகள் அத்தனையும் வரிசையா சொல்றாரு இவ்விடத்துல. அவ்வளவு அவளுக்கு உண்டானது தானே. பராமகுஷநாயகிக்கு என்ன விபவம் உண்டோ அந்த விபவம் சீதாபிராட்டிக்கு உண்டு. அல்ல, சீதாபிராட்டிக்கு உண்டான விபவம் பராமகுஷநாயகிக்கு உண்டு. பராமகுஷநாயகி விட்டு போனதெல்லாம் பட்டியல் விட்டு காட்டுகிறார் இடத்துல. அந்த தாயார் சொல்றா, வந்த விட்டு போனா விளையாட்டு கருவிகள் எல்லாம் விட்டு போனா மரிச்சா எல்லாத்தையும் சொல்றார். அப்படியே விட்டு போறான், அதெல்லாம் அவளுக்கு விபவம் தானே, அதை கொண்டு பொழுது போக்கினாள். அப்படிப்பட்டவள் விட்டு போனாள் என்று தாயார் வருத்தப்பட்டார். அதுபோலேதான் இவ்வளத்தையும் சர்வான் போகான் பரித்தேஜ்யா என்கிற ஸ்லோகத்திலே சொல்லப்படுவதும் பராமகுஷநாயகியும் சீதை ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ஒன்று ஒன்று காட்டுகிறார். விபவம் அவளுக்கும் உண்டு இவருக்கும் உண்டு.
முத்திலும் பைங்கிழியும்
பைங்கிழியும்
பந்து மூசலும் பேசுகின்றார். சித்தில் மென்பூவையும்
கிளிகள் பூவைகள் பட்சிகள் அதே போல விளையாட்டு கருவிகள் பந்து முதலிகள் எல்லாவற்றையும் விட்டு போறார். சாதாரணமான ஒரு அச்சேதன பொருள் பூதை பூப்புட்டில்கள் புஷ்பம் வைக்கக்கூடிய புட்டில் எல்லாம் திருமால் திருநாமமே பூவி எழும். ஆசிரம் இந்த வாசுரத்தை திருமால் திருநாமமே பூவி எழும் இருக்கு. எல்லாம் திருமால் திருநாமமே பூவி எழும் பாசுரத்தை சொல்லியிருக்கேன். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றது கேட்டா நம்மளுடைய இடத்துல அந்த காலத்துல கேட்டார்கள் நிலவர்கள். இப்படி சொன்னா பொருத்தம் இல்லையே. கிளி சொல்றதுன்னா பொருத்தம், கிளி எம்பெருமானுடைய திருநாமம் சொல்றது பொருத்தம். அதே போல மற்றொரு புல் பட்சி அது சொல்றதுன்னா பட்சி சொல்லலாம், பட்சிகள் சொல்லலாம். பந்து தூதை பூம் புட்டில்கள் இவரெல்லாம் அகேதரம் அதெல்லாம் எழுந்திருக்குச்ச. திருமாலுடைய திருமால் திருமான்னு சொல்லிட்டே எழுந்திருக்கிறதுன்னு அர்த்தம் சொல்றது. அவையும் திருமால் திருநாமே போவி எழும்னு சொல்ற. திருமால் திருநாமத்தை சொல்லிட்டு அவள் எல்லாம் எழுந்திருக்குன்னா பந்து எழுந்திருக்கு திருமால் எழுந்திருக்கு கேள்வி. சமாதானம் நமக்கு சொல்லவே தெரியாது. தெரிவித்தார காலத்துல இவைகளையெல்லாம் இந்த பெண் அழைக்கும் பொழுது இந்த பந்துன்னு சொல்ல மாட்டா, தூதைன்னு சொல்ல மாட்டா, புட்டில்னு சொல்ல மாட்டா, என்ன சொல்லுவாள்? எல்லாத்தையும் திருமால் தான் சொல்லுவோம். பந்து எடுத்துருவான்னு சொல்லுக்கூட திருமால் எடுத்துருவான். பூவை எடுத்துருவான்னாக்கா இந்த பட்சி எடுத்துருவானா பட்சிக்கும் திருமால் தான். எல்லாத்துக்கும் திருமால் திருமே, அதை தவிர வேற ஒன்றும் தெரியவே தெரியாது. அத்தனை உபகரணங்களுக்கு என்ன பேர் வச்சிருந்தான்னா எல்லாத்துக்கும் திருமாலுடைய பெயரை வைத்திருந்தாள். அப்படிய வேர் தெரியவே தெரியாது என் பெண், அப்படிப்பட்ட பெண் போய்விட்டாளேன்னு வருத்தப்படுகிறாள் விடத்துல. பிரசங்காத் தெரிவித்த அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தம் என்கிறபடினாலே அதிபடத்துக்கு வேண்டியதில்லை. இத்தனை லீலோபகரணங்கள் இருந்தது எல்லாவற்றையும் விட்டு போனாள். விட்டு போனாள்னு சொல்லி அதை சொல்லிற அப்படின்னாலே அந்த லீலோபகரணங்களை போகும். இதெல்லாம் இவளுக்கு விபவம் என்று கிடைக்கிறது.
பூவைங்கிழிகள் வந்ததோதை பூம்புட்டீர்கள் என்னும் அவையும் சச்சந்தனாதிகளும்
சச்சந்தனம் சக்கனம் மாலை சந்தனம் முதலியவைகள் சச்சந்தனாதிகள் முதலியவைகள் எல்லாம் போகோபகரணங்கள் லீலோபகரணங்களை சொன்னார். அடுத்தபடியாக போகோபகரணங்கள்
இவைதான் சாமான்யமாயும் அந்தப்புற பரிகரமாயும் இருக்கும்.
சாமான்யமாய் இருக்கும், அந்தப்புற பரிகாரமாயும் பொதுவாக இருக்கும் சச்சந்தனங்கள் முதலெல்லாம். அதே போல அந்தப்புறத்திலே உபயோகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும்.
அங்கனன்றியே யோயோ ஜகதி பும்பாவகா சேஷித்வே பரமக்குமான் என்னும்படியே படிக்கணும்.
மணி என்னாச்சு?
மணி 11:30.
நாளை தொடங்க நாளை காலை தொடங்க நாளை 10 மணிக்கு